அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த மதிய நேர நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய மதிய நேர நிகழ்ச்சியிலே முதலாவது ஒரு குழு ஆய்வு, பேனல் டிஸ்கஷன். அதற்கு அடுத்தாற்போல் மீண்டுமாக ஒரு சத்திய உரை. இவைகள் அடங்கினது இந்த மதிய நேர நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினுடைய முதல் கட்டமாக குழு ஆய்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த குழு ஆய்வுக்காக நம்மத்திலே பங்கெடுக்க வந்திருக்க சகோதரர்கள், இந்த குழு ஆய்வை முன்னின்று மாடரேட்டர் நடத்துகிறவர் சகோதரர் பிரபாகர் அவர்களை முன்பாக மேடைக்கு அழைக்கிறோம். இந்த குழு ஆய்வில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் சகோதரர் கிருஷ்ணோ அவர்களையும், சகோதரர் அருண் அவர்களையும், சகோதரர் ரிச்சர்ட் அவர்களையும் கூட நாம் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த குழு ஆய்வினுடைய தலைப்பு லவோதிகேயா சபை. இந்த தலைப்பின் அடிப்படையில் சகோதரர்கள் தேவனுடைய வார்த்தைகளில் இருந்தும் சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்க உரைகளில் இருந்தும் நமத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். இது சகோதரர்கள் மாத்திரமே கலந்து கொள்வார்கள், அவர்களுக்குள்ளாகவே கேள்வி பதில் எல்லாம் இருக்கும். நம் கவனமோடு செவிசாய்த்தால் மாத்திரமே போதுமானது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு நாம் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். லவோதிகேயா சபை என்கிற தலைப்பில் கலந்து ஆலோசனை அல்லது குழு ஆழ்வை நடத்தி கொடுக்கும்படி நம் சகோதரர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாக கடவுது என்று வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இரண்டு நாள் மாநாட்டில் முதல் நாளில் நாம் இருக்கிறோம். முதல் பாகத்தை கிருபையாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அருமையான இரண்டு பாட தலைப்புகளை நாம் தியானித்தோம். இரண்டுமே கிறிஸ்தவ குணலட்சணங்களினுடைய முக்கியத்துவம் தொடர்பான பாடங்களாக நமக்கு அமைந்தது ஒரு ஆசீர்வாதம். இப்பொழுது இந்த நாளினுடைய இரண்டாவது பாகத்தின் முதல் நிகழ்வு பேனல் டிஸ்கஷன், குழு ஆய்வு. இதை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த கன்வென்ஷன்ல இந்த ஒரு புரோகிராம் நம்ம மிஸ் பண்ணினாலும் தேவ கிருபையில இந்த முறை நாம இந்த ஒரு புரோகிராம் மீண்டுமாக நாம பெற்றுக்கொண்டோம். இந்த நாளினுடைய குழு ஆய்வுக்காக வந்திருக்கிற அருமையான மூன்று சகோதரர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு குறுகிய நேரம் அனுமதிக்கிறோம். ஏனென்றால் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அன்பினுடைய சுமையோடு அவர்கள் வந்திருக்கிறாங்க மூவரும். இங்கிலீஷில் சொல்லுவோம் வித் லோட்ஸ் ஆஃப் லவ் அல்லது பண்டில்ஸ் ஆஃப் லவ். ஸோ இப்போ சகோதரர்கள் தங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு ஒருவர் பின் ஒருவராக பகிர்ந்து கொள்வார்கள். முதலாவது கண்டிப்பாக மிகப்பெரிய சுமை சகோதரர் குசினோ அவர்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வார். சகோதரர் குருசினோ, நீங்க உங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.
தேங்க்யூ. அன்பு சகோதர சகோதரிகளே, மாநாடு இருக்கிற தேவ பரிசுத்தவான்கள், இந்த நேரத்தில் அநேகர் இடத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுடைய அன்பு தெரிவிக்கணும் என்கிட்ட ஒரு சுமை கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பா நம்மளுடைய பெங்களூர் சபையிலிருந்து அநேகர் வந்துட்டுருக்காங்க, ஆனா அநேகர் வர முடியல. ஸோ நம்மளுடைய பெங்களூர் சபை எங்க நான் சார்ந்துட்டு இருக்கிறேன், அங்கே பெங்களூர் சபையுடைய அன்பு வாழ்த்துக்கள், கேஜிஎஃப் சபையுடைய அன்பு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் வந்து பஞ்சாப்ல இருக்கிற சபை, அங்கே இருக்கிற சபையாருடைய இருக்கிற அன்பு வாழ்த்துக்கள், மும்பையில் இருக்கிற சபையுடைய இருக்கிற அன்பு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் கோட்டயம்லேருந்து வந்துருக்கிறாங்க, ஆனால் கோட்டயம் சபையோடைய இருக்கிற அன்பு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கிறோம். போன மாதம் ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டு வந்தோம். ஸோ ஆப்பிரிக்காலேருந்து அநேக பரிசுத்தவான்கள், அங்கே இருக்கிற பரிசுத்தவான்கள் அவருடைய அன்பு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க, சில இமெயில் மூலமாக சில பேசும்போது. அப்போது அந்த தேசங்களுடைய பேர் தான் நான் சொல்கிறேன். கானா சபை, கானா தேசத்துடைய அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பு வாழ்த்துக்கள், கேமரூன் தேசத்துடைய அனைத்து பரிசுத்தவான்கள். அதே சமயத்தில் வந்து நைஜீரியா, லைபீரியா, கென்யா, அப்புறமா யுகாண்டா, ருவாண்டா, காங்கோ, சவுத் ஆப்பிரிக்கா உடைய அனைத்து பரிசுத்தவான்கள் அவனுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. விசேஷமா சிலர் வந்து மாநாடுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர் சபையுடைய இருக்கிற அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் மியான்மர் சபையுடைய இருக்கிற அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் அநேக தனிப்பட்ட சகோதர சகோதரிகள் அவங்களுடைய மனசுல அவங்களுடைய அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ பிரதர். உங்கள் மூலமா மற்ற அருமையான வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அன்பு வாழ்த்துக்கள் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். பிரதர் அருண்.
தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் எக்லீஷாவுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரியுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதால் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இப்பொழுது இந்த பேனல் டிஸ்கஷன்ல மூன்றாவது பேனலிஸ்டாக வந்திருக்கிற அருமையான சகோதரர் ரிச்சர்ட் அவர்களை முதன்முறையாக பேனலில் அவர் பங்கு கொள்வதனால் அவரை விசேஷமான வாழ்த்துக்கள் சொல்லி அன்போடு நான் அவரை வரவேற்கிறேன். சகோதரர் தன்னுடைய அன்பு வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமுள்ள வேலையில கூட இந்த குழு ஆய்வின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பரிசுத்தவான்களாகி உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நம்முடைய பரலோக பிதா கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக என்னுடைய தனிப்பட்ட அன்பு வாழ்த்துக்கள் மற்றும் வீட்டில் இருக்கிற உங்களுடைய சரீர அங்கங்களுடைய வாழ்த்துக்களை கூட இந்த பரிசுத்தமுள்ள வேலையில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேங்க்யூ பிரதர்ஸ். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பேனல் டிஸ்கஷனுடைய தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த குழு ஆய்வுக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு நீங்க எல்லோரும் அங்க டிஸ்பிளேல பார்த்து கொண்டிருக்கிறீங்க, லவோதிஷியா, லவோதிக்கேயா. லவோதிக்கேயா என்ற தலைப்பில் இந்த குழு ஆய்வு இருக்கும். நாம் எல்லாரும் அடிப்படை வகுப்புகளில் இந்த வார்த்தை யாரை குறிக்கும், எதை குறிக்கும், இதனுடைய அர்த்தம் என்ன என்று எல்லாமே நாம் கேட்டு அறிந்திருக்கிற விஷயங்கள் தான். இருந்த போதிலும் அதை ஞாபகப்படுத்துவது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அநேக புது சகோதர சகோதரிகள் நம்ம மத்தியில் எப்பொழுதுமே இருப்பாங்க. விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மற்றும் மூன்றாம் அதிகாரங்களில் காணப்படக்கூடிய அந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய ஏழு சபைகள், எபேசு ஆரம்பிச்சு லவோதிக்கேயா மட்டும், இந்த ஏழு சபைகளும் சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு ஏழு கால பகுதிகளை அல்லது பிரிவுகளை குறிக்கும் என்பது நாம் அறிந்திருக்கிறோம். அதுல ஏழாவது சபையாக குறிப்பிடப்பட்டிருப்பது தான் லவோதிக்கேய சபை. இந்த லவோதிக்கேய சபை சுவிசேஷ யுகத்தினுடைய ஏழாவது பாகம் அல்லது பிரிவு அல்லது கடைசி பாகம் அல்லது பிரிவு என்று நாம் அறிவோம். அது 1874 வருஷத்திலிருந்து நாம் இருக்கிற இந்த வருஷம் வரைக்குமே தொடர்கிறது. இன்னும் தேவ நியமித்த வருஷம் மட்டும் தொடரும். இந்த தலைப்பு நாம் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? முதலாவது, பிரியமானவர்களே, இந்த சபைகள் சுவிசேஷ யுகத்தின் கால பிரிவுகள் என்று மாத்திரம் நாம் அறிந்திருக்கவில்லை, அந்த காலப்பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களையும் அது குறிக்குது என்பதை நாம மிகவும் நன்றாகவே புரிந்திருக்கிறோம். அந்த வகையில லவோதிக்கேய சபை என்று சொல்லும் போது இந்த யுகத்தினுடைய இறுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாகிய நம்மை அது மிக அழகாக குறிக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. சோ இந்த சபைகளுக்கெல்லாம் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட அந்த செய்திகள் அந்த அந்த காலப்பகுதியில பூமியில மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை அவங்களுடைய வாழ்க்கை அவருடைய பார்வையில எவ்விதமாக இருக்கு என்கிற ஒரு அருமையான ரிப்போர்ட். எபேசு சபை, அதாவது சுவிசேஷகத்தினுடைய முதல் காலகட்ட சபை என்று சொல்லும் பொழுது அந்த சபைக்கான செய்தியில அந்த காலகட்டத்து பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, அவங்களுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன. நிறைகளுக்கு பாராட்டு என்று சொன்னால் குறைகளுக்கு எச்சரிப்பு மற்றும் தீர்வுகள் அதுல இருக்கும். அந்த வகையில இப்போ லவோதிக்கேய சபை இந்த யுகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அருமையாக குறிக்கிற ஒரு காலப்பகுதியாக இருக்கு என்று சொல்லும் பொழுது இந்த காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கர்த்தருடைய செய்தி அது நேரடியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவருடைய பார்வையில எவ்விதமாக இருக்கு என்பதை அவர் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்மிடத்துல காணப்பட வாய்ப்புள்ள நிறைகள் மற்றும் குறைகள், அந்த குறைகளுக்கான எச்சரிப்புகள் மற்றும் ஆலோசனைகள், ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமா அதிகம் பயனடைந்த ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அது நாம் தான். அது ஒரு மிகப்பெரிய சாக்கியம். தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் நன்றாக பயன்படுத்துவதற்கு கவனமுள்ளவர்களாக அங்கு இருக்கணும். அப்போ லவோதிக்கேய சபைக்கு கர்த்தர் சொல்லிட்ட அந்த செய்தி அதன் மூலமா நாம் நம்மை குறித்து உணர வேண்டிய அநேக விஷயங்களை அருமையாக பெற்றெடுக்கிற ஒரு வசன பகுதி. இன்றைக்கு இந்த வசன பகுதியில ஒரு 4 வசனங்களை தான் நம்ம தியானிப்போம். சகோதரிகள் நீங்கள் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 வசனம் 15 to 18 வரைக்கும்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன்.
பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட வசன பகுதியை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். முதலாவது உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன குறிப்பு. லவோதிக்கேயா என்று தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வசன பகுதி என்று சொல்லும் பொழுது ஒருவேளை அது தீர்க்க தரிசனம் சம்பந்தப்பட்ட தியானமா இருக்கும் என்று நீங்கள் நினைச்சிட வேண்டாம். இது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ குணலட்சணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குழு ஆய்வாக இருக்கும். கேரக்டர் ஸ்டடி அப்படியாக இந்த குழு ஆய்வு இருக்கும். ரொம்ப கடினமான நேரம், அதனால எந்த விதமான சோர்வுக்குள்ளும் நம்ம போயிட வேண்டாம். நம்முடைய மனக்கண்களை விழிப்பாக நாம வைத்திருந்து இந்த ஆய்வின் மூலம் பயனடைய நாம கவனமாக இருப்போம். சரி, இப்பொழுது நாம் வாசித்தோம் அந்த வசனங்கள். ஒரே ஒரு பாயிண்ட், 6 சபைக்கு கர்த்தர் சொல்லிட்ட செய்தியையும் 7 சபையாகிய லவோதிக்கேய சபைக்கு சொன்ன செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கும் போது மற்ற 6 சபைக்கும் நிறைகள் என்று சில விஷயங்களை கர்த்தர் குறிப்பிட்டு அந்த நிறைகளுக்காக அவங்களை பாராட்டியிருப்பார். ஆனா அப்படி எந்த ஒரு நிறைவும் லவோதிக்கேய சபையில பார்க்க முடியாது. எந்த ஒரு நிறைவையும் அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டார். அதனால பாராட்டுதல் என்பது லவோதிக்கே சபையில கிடையாது. மாறாக அவங்களுடைய குறைகள் மாத்திரமே சுட்டி காண்பிக்கப்பட்டு கடிந்து கொள்ளப்பட்டு எச்சரிக்கப்பட்டு அந்த குறைகளை மேற்கொள்வதற்கான ஆவிக்குரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி லவோதிக்கேய பகுதி. இது நமக்கு ஒரு ஒரு தீவிரத்தை நமக்கு கொண்டு வரணும். ஸோ லவோதிக்கேயர்களாக நமக்கே உரிய அந்த வசன பகுதி மிகுந்த கவனத்துடன் நாம பார்த்து அதுல நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற குறைவுகளை அடையாளம் கண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில சுய பரிசோதனையின் மூலம் கண்டுபிடித்து அதை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளையும் பயன்படுத்தி மேற்கொள்வது ஒரு சிறந்த முயற்சியாக அங்கு இருக்கும். இந்த ஒரு சின்ன முன்னுரையோடு இந்த குழு ஆய்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். முதலாவது கேள்வி, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் விஷயம், இப்படி மன்னிக்கணும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்பொழுது அருமையான சகோதரர்களிடம் நம்முடைய கேள்விகளை நாம் கேட்போம். சகோதரர்கள் தங்களுடைய பிரயாசத்தினுடைய காரியங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வாங்க. முதலாவது கேள்வி சகோதரர் குர்சினோ அவர்களிடம். பிரதர், முதல் கேள்வி வந்து இந்த லவோதிக்கேய சபையிடம் காணப்பட்டுட்ட அந்த லூக்வார்ம்னஸ், இங்கிலீஷ்ல தமிழ்ல வெதுவெதுப்பான தன்மை, இது பற்றி நிறைய கமெண்டேட்டர்ஸ் இன்க்ளூடிங் நம்முடைய சகோதரர் அசில் அவர்கள் முக்கியமான கருத்துக்களை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த லூக்வார்ம்னஸ், இந்த வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு நிலை, குளிரும் அல்ல அனலும் அல்ல, இது ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில எவ்வளோ ஆபத்தான விஷயம், இதனால எவ்வளோ பெரிய நஷ்டங்களை அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில சந்திப்பாங்க என்பதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன இந்த லூக்வார்ம்னஸ் அல்லது வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய தன்மை பற்றி ஸ்பிரிச்சுவலா நம்ம பேசணும்னா நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியங்கள் என்ன?
முதலாவது இந்த வெதுவெதுப்பான இருக்கிற நிலை, இது வசனத்தில் நம்ம இது வாசிக்கும் போது நம்ம யோசிக்கணும், இது கர்த்தர் வந்து முழு 143 வருஷம் ஆயிருக்குது இப்போ லவோதிக்கேயா, 43 வருஷம் முடிய சபை சரித்திரம் குறித்து தான் பேசிருக்கிறார். அவசரமா நம்ம இந்நாளுடைய இருக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம பேசக்கூடாது. அந்த முழு 143 வருஷம் இருக்கிற சரித்திரமே கர்த்தர் பார்க்கும்போது அவர் முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனமான சரித்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில பார்க்கும்போது சகோதரர் ரசல் 7 தூதனா இருக்கும்போது அவர் 1916 வரை மாம்சத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் சில அவருடைய கருத்துக்கள் பேசியிருக்கிறார். அந்த 1916 வரைக்கும் இருக்கிற கருத்துக்கள் விசேஷமா அந்த காலகட்டம் பத்தி பேசுறார். ஏதோ நம்ம தெரியும் 20வது நூற்றாண்டோடு இருக்கிற கடைசி அந்த வருஷங்கள், 1874 இருந்து 1900 வரை. ஆனா நாம இப்போ வாழ்வின் இருக்கிறோம் 21 நூற்றாண்டுல. இப்போ நாம ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை புரியணும், பொதுவா இது என்ன குறிக்குது. அப்போ அந்த பொதுவான விஷயம் சகோதரர் ரசல் சொன்ன காரியத்தை நம்மள புரிஞ்ச பின்பு அப்ப நம்ம கேள்வி கேட்கணும், அந்த காலகட்டத்தில் இருந்து வெதுவெதுப்பான காரியம் அர்த்தம் இன்றைக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒப்பிட்டு சொல்லலாம், நமக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம். சோ அதனால்தான் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, முதலாவது அந்த ஆரம்பம் செஞ்சு அந்த வெதுவெதுப்பான இருக்கிற அர்த்தம் ஏதோ அவர் கொடுத்தாரோ அது விஷயம் புரிஞ்சு அந்த கண்ணோட்டத்தில் இப்ப நம்ம வந்துடலாம் நம்மளுடைய இருக்கிற சமயத்துக்கு.
கண்டிப்பா
அந்த வகையில ரீப்ரிண்ட் 4:5-7 சகோதரர் ரசல் சொன்னாரு, வசனம் 15-17 ஆர் அன் எக்ஸாக்ட் பென் பிக்சர் of the last phase of the gospel church. அப்ப ஏழாம் தூதனுடைய வார்த்தையில அவர் சொல்றாரு, இது எக்ஸாக்டான இருக்கிற பார்வை நிகழ்வு எப்படி ஏழாம் சபை காலகட்டம்
சுவிசேஷத்தினுடைய ஏழாவது பாகம் எப்படி இருக்கும் என்று மிகச் சரியாக சொல்லப்படுகிறது.
அப்படி சொல்றார் இந்த வசனங்கள் 15-17 குறித்து.
ஓகே,
இப்போ இது விஷயம் நீங்க நல்லா தெரியும், ஆரம்பத்தோடு இருக்கிற வெதுவெதுப்பான நிலை வந்து குறிக்குது எப்படி கர்த்தர் 2 வரையில் வந்த பிற்பாடு 1874, அதுக்கு பின்பு வந்து அவர் வந்து அவருடைய அனைத்து செய்ய வேண்டிய வேலைகள்ல ஒரு வேலை வந்து நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு வேலை செய்யும் போது கர்த்தருடைய வீட்டுக்குள்ள அவர் வேலை அந்த தீர்ப்பு செய்யும் போது அவர் வரும்போது எப்படி நிலை இருந்துச்சுன்னா, ஒரே கோஷ்டியில ஒரே குரூப்ல நம்ம என்ன பாக்குறோம்னா, கோதுமை இருந்தது, கலைகள் இருந்தது, மணவாட்டி இருந்தது, பாபிலோன் இருந்தது. சோ இப்போ உண்மையான கிறிஸ்தவர்கள், பேர் கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரே குரூப்பா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணோம்னா, அவர் தீர்ப்பு பண்ணோம். அந்த தீர்ப்பு பண்ணும்போது அந்த சமயத்துல வந்து தான் நம்ம பார்க்கிறோம் அவரு இந்த வார்த்தைகள் பேசுறார். இதை சொல்றாரு, இப்போ நான் ஆவிக்குரிய பார்வையில வந்து இப்போ சுவிசேஷ யுகம் முடிக்கணும், மணவாட்டி முடிக்கணும், புது சிருஷ்டி முடிக்கணும். ஆனா இப்போ என்ன பாக்குறோம்னா, பொதுவா உங்களை பார்க்கும்போது இப்படித்தான் உங்களுடைய நிலையா இருக்குது. நீ அனலும் அல்ல, நீ குளிரும் அல்ல.
உண்மையிலேயே சொல்ல போனா இந்த வசனம் வந்துட்டு நாமினல் சர்ச்சுக்கு மிகவும் அருமையா பொருந்தும். கர்த்தரே 2 வருகையில வந்த போது நாமினல் சர்ச் அவருடைய பார்வையில், பேரளவில் சபையா இருந்த அமைப்பு, அவருடைய பார்வையில இருந்த நிலைமையை இந்த வசனம் பிரதானமா குறிக்குது.
எக்ஸாக்ட்லி,
அதுதான் இப்ப நீங்க சொல்றீங்க.
எக்ஸாக்ட்லி,
தேங்க்யூ. ஆனா நம்முடைய கேள்வி, இப்போ அப்படியாக ஆரம்பிச்சது, ஆனா சொன்ன மாதிரி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 140 வருஷங்களுக்கு மேல நாம கடந்து இருக்கும் பொழுது, இப்போ இதே வசனம் இந்த ட்ரூ சர்ச் விஷயத்துல, உண்மை சபை விஷயத்துல நாம எப்படி பார்க்கணும்?
கண்டிப்பா இந்த வசனம் என்ன நம்ம புரியணும்னா, 1878 வந்து தீர்ப்பு ஆரம்பம் போது அமைப்பு மேல தீர்ப்பு நடந்துச்சு, அதுக்கு பின்பு தீர்ப்பு இந்நாள் வரை நடந்து கொண்டே இருக்குது. இப்போ என்ன தீர்ப்பு நடக்குதுன்னா, தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்ப தீர்ப்பு நடக்குது. இப்ப தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த தீர்ப்பு நடக்கும்போது இப்போ எப்படி அமைப்புக்கு கர்த்தருக்கு பிடிக்கல அந்த பேர் நிலை, பேருக்காக நடக்கிற அந்த நிலை, அந்த நாமினலிசம் அவர் பிடிக்கல. இன்னைக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட புது சிருஷ்டிக்குள்ள தீர்ப்பு செய்யும் போது இது கர்த்தருக்கு ஒரு பிடிக்காத நிலை தான் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம்.
ஓகே,
இது வச்சு அவரு அந்த புது சிருஷ்டி வளர்ச்சி நிறைவு அடைய முடியாது. அதனால்தான் வசனம் சொல்லுது, நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணுவேன். அது ரொம்ப சீரியஸான விஷயம், அது குறிக்குது. எனக்கு சகோதரர் ரசல் அது கமெண்ட் கொடுக்கும்போது அமைப்புக்கு சொன்னாரு, அமைப்பே வந்து அந்த எப்படி சொல்லணும், சத்தியத்தின் கருவி ஆகிறதுக்கு சத்தியம் அதுல இருந்து எடுத்துட்டார். அது வந்து வெளிப்படத்தில் 18:23 அது சொல்லுது நம்ம பாக்குறோம். இப்போ இது இன்னைக்கு நமக்கு என்ன குறிக்குது, ரொம்ப சீரியஸான விஷயம்.
உங்களுடைய கருத்து என்ன? சோ இப்போ நம்முடைய நாட்களில் புதிய சிருஷ்டிகள் விஷயத்துல, தனிப்பட்ட புதிய சிருஷ்டிகள் விஷயத்துல இந்த வெதுவெதுப்பான நிலை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய கருத்து என்ன?
இந்த வெதுவெதுப்பான நிலை அப்படி சொல்லிட்டானா, இப்ப நம்ம புது சிருஷ்டியுடைய விஷயத்துல சொன்னா இதுதான் நம்மளுடைய இருக்கிற போராட்டம். எனக்கு இன்னைக்கு நம்ம வாழ்வு கொண்டு நிற்கிற உலகம் பார்த்தாக்கா, ராஜ்யம்ல இருக்கிறோம், ராஜ்யத்துல இருக்கும்போது அநேக வேற விதமான சூழ்நிலை இருக்குது. ஏதோ இதுக்கு முன்னாடி சுவிசேஷ யுக காலத்துல இருக்கவே இல்லை. ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஒரு சுதந்திரம். ஏன்னா கர்த்தர் 1878 சொல் பிதாவாகிய தேவன் சொன்னாரு, அவளை விட்டு வெளியே வா. இப்ப நம்ம வந்து அந்த முன்ன 6 சபை காலகட்டம் போல பாபிலோனுக்குள்ள போராட வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆனா அவ்வளவு ஆசீர்வாதம் வாங்கி தந்தா கூட நிறைய எச்சரிப்பு வருது. ஏன்னா இங்கே பாபிலோன் ஆவியோட இங்க வரலாம், அது பாபிலோன் அமைப்பு. இங்கே பாபிலோன் ஆவியோட வரலாம். பாபிலோன் ஆவியில வரும்போது இந்த வெதுவெதுப்பான இருக்கிற நிலையே கண்டிப்பா
நம்ம மத்தியில வரலாம், இதை டிஸ்கஸ் பண்ணலாம்.
அதாவது இதற்கு முந்தைய சபையினுடைய காலகட்டங்களில் ஒரு உண்மை கிறிஸ்தவனாக இருந்தால் அவருக்கு அந்த அந்த பெயர் அளவிலான அமைப்போட போராட வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது இல்ல. ஏன்னா இப்ப சர்ச் வந்து முற்றிலும் அந்த பெயர் சபை அமைப்பிலிருந்து வெளியே வந்தவங்களா இருக்கிறாங்க. சுயாதீனம் அதிகமா இருக்கு, சுதந்திரம் அதிகமா இருக்கு. அதை தவறாக பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு.
பைபிள் ஃப்ரீயா கிடைச்சிக்கிது, பைபிள் ஸ்டடி ரொம்ப விவரமா போயிட்டு இருக்குது, ரொம்ப வெளிச்சமா இருக்குது கர்த்தருடைய பிரசன்னத்தினால.
அதாவது முன்னையெல்லாம் ஒருவேளை சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நிறைய கஷ்டங்களோடு அவர்கள் போராடி நிற்க வேண்டும். இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்ல.
கொஞ்சம் கொஞ்சம் சத்தியம் வச்சு அது அது ரொம்ப காலமா வந்து அதுல தான் வாழணும். அது வந்து எரிஞ்சி காலம் அந்த காலகட்டத்தில்.
அப்ப இது கர்த்தர் வந்தெடுக்கிற ஒரு ஆசிர்வாத காலமா இருப்பதினாலும், ஆசிர்வாதங்கள் அதிகமாக இருப்பதினாலும் அதனுடைய அதிகமான ஒரு தன்மையே நம்மை ஒரு வெதுவெதுப்பான நிலைக்கு கொண்டு
போகிறது. வெரி
ட்ரூத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் சரியா புரியாம போயிடும்.
இல்ல டெம்டேஷன் ஃப்ரம் தி வேர்ல்ட்,
உலகத்திலிருந்து
வாங்குறோம், அர்ப்பணிப்புக்குள்ள இருக்கிறோம், ஆனா வாழ்றோம் இந்த மாதிரி உலகத்துல.
சரி, ரொம்ப ஷார்ட்டா சொல்லு.
இந்த மாதிரி உலகத்துல வாழும் போது ஒரு தொடர்ந்து போராட்டம், ஒவ்வொரு பரிசுத்தவான் அவருக்குள்ளவே செய்ய வேண்டியா இருக்கு. இப்ப இந்த இருக்கிற தொடர்ந்து போராட்டத்துல தெரிய தொடர்ந்துடைய அர்த்தம் வந்து 24/7 365 into 24. இது ரொம்ப இப்போ நடவடிக்கையில
ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் ஒரு வருஷத்துல 365 நாட்களும் நம்ம அதுல
அவ்வளவு அந்த மாதிரி போராட்டம், அவ்வளோ சோதனைகள் இருக்குது, அவ்வளோ டெம்டேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மத்தியில வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் நியூ கிரீச்சர் இருக்கணும், நம்மளுடைய இருக்கிற பொருத்தனையே நிறைவேற்றணும். இது வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்குது.
பட் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். முதலாவது
இது இந்த மத்தியில இண்டிவிஜுவலா பார்க்கும், தனிப்பட்டு பார்க்கும்போது அநேகர் தோல்வி அடைறாங்க. அநேகர் தோல்வி அடையும் போது அவங்க இந்த நிலை அனலும் இல்லை குளிரும் இல்லை, அதாவது முழுமையான ஆவிக்குரிய நிலையில நடக்காம முழுமையான சத்தியத்தை விட்டுட்டு போறது கூட இல்லாத நிலைமையில இருந்தாம அவங்க இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லனா பேரு புது சிருஷ்டி மாதிரி நடந்துக்கிறாங்க. சத்தியத்தை புரி பிடிக்குது, கூடுகையில வந்து கூடுறதுக்கு பிடிக்குது, முஞ்ச அளவுக்கு வந்து பரிசுத்தவான்களை கிட்ட ஐக்கியத்தில் இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. ஆனா அவங்களுடைய சொந்த போராட்டத்துல அநேக பிரச்சனைகள்ல அவங்களால அது ஜெயம் கொள்ள முடியறதில்ல, ஜெயம் கொள்ள முடியறது.
தேங்க்யூ பிரதர். ஆனா நீங்க சொன்ன வார்த்தையில அந்த பேருக்கு மாத்திரம் புதிய சிருஷ்டி நம்ம கவனிக்கணும். ஏன்னா ரசல் அவர்கள் அது 6th வால்யூம்ல குறிப்பிடுறாங்க, நாமினல் நியூ கிரீச்சர்ஸ். பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், ஆனா இன்றைக்கு கிருபையில சத்தியத்திற்குள்ள வந்துட்டோம். ஆனா இங்கும் கூட பேருக்கு மாத்திரம் புதிய சிருஷ்டியா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு.
இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, இந்த நாமினல் நியூ கிரீச்சர்ஸ் வந்து அவங்க ஆவியில ஜனப்பிக்கப்பட்டு இருக்குவாங்களா இல்லாட்டி ஆவியில ஜனப்பிக்காத இருக்குவாங்க? ஏன்னா அது வேற இருக்குது நம்ம வாக்கியத்துல.
Thank you, brother. Brother Arun, உங்களுக்கு அடுத்த கேள்வி, உங்களுடைய கேள்வி. சோ சகோதரர், வெதுவெதுப்பான தன்மை பற்றின ஒரு சிறிய விளக்கம் நமக்கு கொடுத்தார், போதுமானதா இருக்கு. நீங்க ஆட் பண்றதுன்னா ஆட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கான கேள்வி, இந்த வெதுவெதுப்பான தன்மை பிராக்டிக்கலா நம்ம புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும் படிக்கு சில உதாரணங்களை நீங்கள் தரலாம். வெதுவெதுப்பாக அனலும் இல்லாமல் குளரும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையை நாம சரியாக புரிந்து கொள்வதற்கு சில நடைமுறையில சில உதாரணங்களை நீங்கள் தந்தா பிரயோஜனமா இருக்கும்.
லுக் வார்ம், வெதுவெதுப்பான நிலை. இந்த வார்த்தை, இந்த வசனங்கள நம்முடைய கர்த்தர் அங்க பேசியிருக்கிறாங்க. சோ இது வந்து 7th கால சபையை குறிச்சதான ஒரு ஸ்பிரிச்சுவல் மெடிக்கல் ரிப்போர்ட் ஃப்ரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட், ஆவிக்குரிய ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி பார்க்கும் போது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இத லூக்வார்ம் கண்டிஷன், 7th கால சபையில இந்த ஒரு நிலைமை அங்க இருக்கும், வெதுவெதுப்பான கண்டிஷன். இது ரெண்டு அப்ளிகேஷன், ரெண்டு அர்த்தங்களை புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு அர்த்தம் எல்லாருக்கும் பரிச்சயமான அர்த்தம், அது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு பேர் சபை அமைப்பு, அவங்களுடைய நிலையை பற்றியான ஒரு கருத்து. இதை பத்தி நம்ம இன்னைக்கு நாம அவ்வளவு விவரமா பேச போறதில்லை. பட் ரெண்டாவது கருத்து இருக்குது, இது மிக முக்கியமான கருத்து. இது வந்து இந்த வெதுவெதுப்பான நிலை யார் மத்தியில் என்று பார்க்கும்போது நம்ம மத்தியில். என்ன சொல்லணும்னா, இப்போ பூமியில இருக்கக்கூடிய உடன்படிக்கை பண்ணிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு நிலை.
ட்ரூ சர்ச், உண்மையான சபை.
சாதாரணமா சொல்லணும்னா பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெதுவெதுப்பான நிலை நம்ம மத்தியில. இந்த நிலைய பத்தி நாம அந்த லூக்வார்ம் என்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உதாரணம் பார்த்தா ரொம்ப எளிமையா புரியும். சும்மா ஜெனரலான ஒரு டிக்ஷனரியில போய் நாம செக் பண்ணோம் லூக்வார்ம் என்று பார்க்கும்போது அதுக்கு என்ன தமிழ் விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, அரைக்குறை ஆர்வம் உடையவர், அக்கறை இல்லாதவர், இள வெப்பமுடைய அரைக்குறை ஆர்வமுடைய கருத்தில்லாத ஒரு நபர் என்ற விளக்கம் கொடுக்கறான். சோ இந்த தமிழ் ஜெனரலான இருக்கக்கூடிய டிக்ஷனரி படிக்கும் போதே நமக்கு ஒரு ஏதோ ஒரு சுருக்கு நமக்கு கஷ்டப்படும். அப்போ இந்த ஏழாம் கால சபையில் இருக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவான்கள் பத்தி நம்முடைய கர்த்தர் அங்க ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க, நீங்க வெதுவெதுப்பா இருக்கிறீங்க. அப்போ இந்த வெதுவெதுப்பு என்று நம்ம உடைய மீனிங் நம்ம அர்த்தங்கள் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை கூட கத்தர் ஏசு பேசிட்டாங்க, கம்பேர் பண்ணிட்டாங்க. நீங்க கோல்டா இருக்கலாம் இல்லைனா சூடா இருக்கலாம், அதாவது நீங்க அனலா இருக்கலாம் இல்லைன்னா குளிரா இருக்கலாம். சோ இதனுடைய அர்த்தம் என்று சொல்லும் போது, இது நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் போது நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அனலான கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறான், அனலான வேதமானவர்கள் இருக்கிறான், அதே சமயத்தில் குளிரான வேதமானவர்கள் இருக்கிறான். அனலான வேதமானவர்கள் யாருன்னா, பெற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக அந்த சத்தியத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்காக கொள்கைகளுக்காக தேவனுடைய சித்தத்திற்காக முழு வைராகியமா செயல்படுறவங்க. இன்னொரு குரூப் குளிரா இருக்கிறவங்க, அவங்களும் சத்தியத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஆனா பெற்றுக்கொண்ட சத்தியம் கையில இருக்குது, ஆனா அவங்க என்ன பண்ணலனா வச்சு யூஸ் பண்ணல. எனவே அதனுடைய கொள்கைகள், அதனுடைய சட்டத்திட்டங்கள் எதுவுமே அவங்க என்ன பண்ணல, தங்கள் வாழ்க்கையில ஒரு சொட்டு கூட அனுமதிக்க. சோ இந்த நிலைமை, ஆனா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமை தான் இந்த வெதுவெதுப்பான நிலை. சோ பாதி அனல் பாதி குளிர் இரண்டும் சேரும் போது அந்த வெதுவெதுப்பான நிலை அங்க உருவா. இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட், ஏன்னா இது பத்தி நம்முடைய பிரதர் சொல்லும் போது ரொம்ப இது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம் என்று அங்க கொடுக்கறான்.
ஏன் அப்படி சொல்லணும், டேஞ்சர்,
ஏன்னா பாருங்க இங்க கர்த்தர் இயேசு குளிரா இருக்கக்கூடியவங்களை பார்த்து நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லல, யாரதான் சொல்றாருன்னா வெதுவெதுப்பா இருக்கிறவங்களை பார்த்து வாந்தி பண்றேன் சொல்ற. அப்ப வாந்தி பண்றது குறிக்குது ஒரு தள்ளிவிடுதல், ரிஜெக்ஷன் பண்ற,
புறக்கணிப்பு,
புறக்கணிப்பு. ஆனா இதுல ஒரு என்ன ஒரு டேஞ்சர்னா, பாருங்க இப்போ நம்ம பேர் சபைகள் இல்ல மற்றவங்களா இருக்கு, இப்போ ஒரு வேளை இன்னைக்கு ஒரு ஒரு திரள் கூட்டம் என்று ஒரு ஒருத்தர் எடுத்துட்டோம்னா, இந்த நிலைமையை சொல்லும் போது இதுல ஒருத்தர் இருந்து தள்ளிவிட போறார் அப்படின்னா கண்டிப்பா மகா உபத்திரவ காலத்துல அவரு ஒரு பரீட்சிக்கப்பட்டு குணம் காமிச்சிருவார். ஆனா இந்த பர்டிகுலர் வார்த்தை வாந்தி பண்ணி போறது, ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா மறுபடியும் ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கவே கிடைக்க. இது படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, இருதத்தில். ஏன்னா இது படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் நமக்கு என்னதான் வரும்னா, நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ மேற்கொண்டு படிச்சு பார்க்கும் போது, சரி நாம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த வெதுவெதுப்பா இருக்கிறதுனா என்ன. சோ இதை பத்தி நம்முடைய பிரதர்ஸ் ரொம்ப அழகான விளக்கம் அங்க கொடுத்துருக்கிறான். இதை பத்தி சொல்லும் போது 6th வால்யூம்ல பேஜ் நம்பர் 127, அதுல 6th வால்யூம்ல பிரதர் அழகா அங்க கொடுக்கும் போது, இன்னைக்கு நாமோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுக்கென்று நம்மளை என்ன பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய பலியாக ஒப்பு கொடுத்தாச்சு, நம்முடைய கான்சக்ரேஷன் டைம். சோ நம்ம கான்சக்ரேஷன் பண்ணியாச்சு முழுமையாக. ஆனா இங்க பிரதர் சொல்லும் போது இது மாத்திரம் பத்தாதுன்ட்டார். நீங்க அர்ப்பணிச்சது மாத்திரம், அது முழுமையாக அர்ப்பணிச்சது மாத்திரம் பத்தாது, மாறாக இதை பத்தி பிரதர் சொல்லும் போது இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அந்த அர்ப்பணிச்ச விஷயத்துல தங்கள் வாழ்க்கை முழுக்க தங்கள் வாழ்க்கையே என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அவங்க தியாகம் செய்ய வேண்டியது அவசியமா. இந்த தியாகம் செய்கிற விஷயத்துல தான் அனல், வெதுவெதுப்பு, குளிர் மூன்று கேட்டகரியா பிரிக்கிறான்.
தியாகம் செய்து நிறைவேற்றுதல் என்று சொல்லாம அந்த அர்ப்பணிப்பை
கண்டிப்பா நம்ம சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்துல சொல்வோம். தமிழ்ல அது ஒரு தமிழ் வார்த்தை கிடையாதுன்னு நினைக்கிறேன், கிளியரா தெரியல. பலி என்ற வார்த்தை பயன்படுத்துவோம், ஆனா தூய தமிழ் சொல்லும் போது அது ஒரு தியாகம். கர்த்தர் இயேசு ஒரு முறை சொன்னாங்க, என்னுடைய சீஷனா இருக்க நீங்க விரும்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய உங்க லைஃப நீங்க இழங்கன்ற ரொம்ப அருமையான ஒரு சீரியஸ் அனுப்பான். இந்த லூக்வாம் வெதுவெதுப்பான நிலை இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க, கண்டிப்பா
அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்
கண்டிப்பா பண்ணுவாங்க. அதே சமயத்துல உலகத்துக்காகவும் தங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவாங்கன்னா தியாகம் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரெண்டு வகையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான் இந்த வெதுவெதுப்பான நிலை என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் போது என்னுடைய எல்லாற்றையும் நான் என்ன பண்றேன்னா தேவனே உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், தியாகம் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனா இந்த வாழ்க்கை வாழும் போது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நிச்சயமா தேவனுக்கு என்று நம்ம அர்ப்பணிப்போம், தியாகம் செய்வோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதே சமயத்துல உலகத்துக்கு கூட தியாகம் பண்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேரு வெதுவெதுப்பான நிலை என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கும் போது
பிரபா ஒரு
எக்ஸாம்பிள் போயிட்டா
ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அவரை பத்தி. அவர் சொன்ன விஷயம் அவர் ரொம்ப அருமையான பாயிண்ட்
சொல்லுவாங்க பற்றி
இல்ல. இந்த ஆல் தோஸ் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் ட்ரூத் வந்து கேக்குறாங்க ஆரம்பத்துல ட்ரூத் இஸ் அ கிரேட் மேட்டர் அவங்களுக்கு.
ட்ரூத்தையுமே மிகப்பெரிய விஷயம்.
ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரூத், அப்புறம் ட்ரூத்ல இருந்து ஒரு பிளான், அப்ப பிளான்ல இருந்து ஒரு காலிங், பின்பு புரிஞ்சிக்கணும் வாட் இந்த ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் புரிய புரிய கிறிஸ்து புரியும், கிறிஸ்தா மாறும். இந்த ஸ்டேஜ்ல தான் சகோதரர் சொல்ற மாதிரி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல வெதுப்பெதுப்பான நிலை வருது. ரொம்ப அருமையான பாயிண்ட் பிரதர் அருண்.
போதிய புரிதல் இல்லாதது மிக முக்கியம். அர்ப்பணிப்புனா என்ன?
எஸ் எஸ்,
அதுவும் கிறிஸ்துவை போன்று வாழக்கூடிய ஒரு அர்ப்பணிப்புனா என்ன?
எஸ், இட் ரிக்வயர்ஸ் எஃபர்ட். அந்த எஃபர்ட் வேணும், அந்த விருப்பம் வேணும், அந்த வாஞ்சை வேணும், அந்த சாக்ரிஃபைஸ் வேணும். அப்பதான் அது புரியும், அப்பதான் கிறிஸ்தா மாறலாம்.
கண்டினியூ பண்ணலாம்.
இந்த நேரத்தில் நம்ம போன ஏப்ரல் 9 நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நம்ம அனுசரிச்சோம், அப்பத்துல கை வச்சோம். அப்பம் குறிக்கிறது கர்த்தருடைய லைஃப். அவர் நமக்காக தியாகம் பண்ணார், பிச்சு கொடுத்தார், நம்ம மேல வச்ச அன்பு. ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் வந்து இதுல என்ன பண்ணுங்கன்னா பங்கு பேருங்கன்ட்டாரு. நம்மளும் போய் என்ன பண்றோம்னா நம்முடைய கையை நீட்டி அந்த பிக்கப்பட்ட அப்பத்துல ஒரு சிறிய பகுதி நம்ம கை நீட்டி பிக்கிறோம். இது எதை குறிக்குதுன்னா கர்த்தர் இயேசு தன் வாழ்க்கையை நமக்காக தியாகம் பண்ணிட்டார். இப்போ நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கறாங்க, உங்க வாழ்க்கைய எந்நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் என்ன பண்ணுங்கன்னா அது ஆங்கிலத்தில் அழகான வார்த்தை லாஸ் இழங்க அப்படின்ற. சோ இத ஒருத்தர் யார் ஒருவர் நல்ல புரிஞ்சுக்கிட்டு எவ்ரிடே ஒவ்வொரு நாளுமே புரிஞ்சுக்கிட்டு தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ற வாழ்க்கை வாழ்கிறார்களோ கன்ஃபார்ம் அவங்க அனலுள்ள ஒரு கிறிஸ்டியன். மைண்டே இல்ல, அப்பத்துல கை வச்சாச்சு, அர்த்தம் புரியல, நார்மல் உலகத்தின் வாழ்க்கை, குளிரான கிறிஸ்டியன். புரியுது, ஆனா உலகத்துக்கும் தேவனுக்கும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இது வந்து ஒரு வெதுவெதுப்பான நிலை.
தேங்க்யூ. அப்போ அர்ப்பணிப்பு செய்து அந்த அர்ப்பணிப்பை தியாகங்களுடன் தியாகங்களுக்கு மத்தியில நிறைவேற்றுவது அனலான வாழ்க்கை. அப்படி இல்லாத ஒரு நிலை, அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்காத ஒரு நிலை, வெதுவெதுப்பான ஒரு நிலை.
உங்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை கூட நம்ம பிரதர்ஸ் மத்தியில சில கேள்வி, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு செய்யணும், எந்த அளவுக்கு வாழ்க்கை தியாகம் பண்ணலாம்,
லிமிடேஷன் லிமிடேஷன்.
அளவுக்கு நம்ம பலி வாழ்க்கையை தியாகம் பண்ணலாம், இது உண்மையிலே பிரதர் தெரிஞ்ச பாயிண்ட் தான். இதை பத்தி பிரதர் 5413 ரீப்ரிண்ட் நம்பர் கொடுக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று நேரத்தை கொடுப்பாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, சபை கூடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். ஆனா அடுத்த வார்த்தை பிரதர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. தேவனுடைய பிள்ளைகள் கன்வென்ஷன் வருவாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அடுத்த வார்த்தை தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் இதை விட ஜாஸ்தி பண்ணுவாங்களாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு குரூப், தேவனுடைய ஃபெய்த்ஃபுல் பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் ஒரு குரூப் இருக்கிறான். அவங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னா, இது சொல்லும் போது ஒரு 8 மணி நேரம் இப்ப உலகத்தார் தங்கள் வாழ்க்கைய உலகத்துக்கு கொடுக்கறாங்க, வேலைக்கு கொடுக்கறாங்க. ஆனா தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கைய தேவனுக்கென்று எந்த அளவு எத்தனை மணி நேரம் கொடுப்பாங்கன்னா டபுள் மடங்கு ஆக்குறாரு, 16 மணி நேரம் கொடுக்கணுமாம். இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய உலகத்தார் கொடுக்கறாங்க தங்கள் வாழ்க்கைய உலகத்துக்கு. ஆனா தேவனுக்கென்று நம்ம கொடுக்கக்கூடிய நாமம் எந்த அளவு கொடுக்கணும்னா இதை விட பல மடங்கு அங்க கொடுக்க வேண்டிய. அப்படின்னா யோசிச்சோம், தேவனே நான் எந்த அளவுக்கு நான் என் லைஃப தியாகம் பண்ணணும், இது இந்த கேள்வி நம்ம எல்லாரும் நமக்குள்ள கேட்க வேண்டியா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு லிமிடேஷன் வச்சுட்டு ஓடிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட ரீச் பண்ண முடியாது.
வேலை அந்த பாயிண்ட் மூலம் சகோதரருடைய கருத்து, அப்போ ஒரு அனலா இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டி தன்னுடைய பலிகளை செலுத்துவதில் அவருக்கு லிமிட் என்பது இல்லை.
கண்டிப்பா லிமிட் வச்சிட்டோம்னா கன்ஃபார்ம் வெது வெதுப்பான நிலைக்கு நம்ம அங்க போறதுக்கு வாய்ப்பு.
ஓகே, தேங்க்யூ. பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்குறீங்களா?
பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லும் போது
இப்படிதான் இருப்பாங்க. எஸ், வெது வெதுப்பானவர்கள்.
பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இது எனக்கு ஒரு மூத்த சகோதரர் ஒன்று சொல்லி கொடுத்தாருங்க. அந்த பாயிண்ட் இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். வெது வெதுப்பா இருக்கிறதுனா என்ன? பொதுவா நம்ம பைபிள் வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக நம்ம உட்காரும் போது இதெல்லாம் பொதுவா ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் சொல்லும், ஆவிக்குரிய ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட். இந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய உதாரணம் சொன்னது ஞாபகத்து வந்துச்சுன்னா, நம்ம ஆசரிப்பு கூடாத நிழல்கள் பச்சை கலர் புத்தகம் எல்லாரும் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த புத்தகத்துல ஒரு பகுதி இருக்குதுன்னா அந்த அந்த பலிபீடத்தின் மேல மன்னிக்கும் உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கக்கூடிய இந்த 2 கேருபீன்கள் எதை குறிக்குது சொல்லிட்டு நம்முடைய மூத்த சகோதரர் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான் பிரதர் அசர். அவருக்கு அதுக்கான பதில் கிடைக்கவே இல்லை. காலையில போறாரு, கிடைக்கல. மதியம் கிடைக்கல. ஜஸ்ட் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாத்திரம் குடிக்கிறாரு, பாத்ரூம் போறாரு, அவ்வளவுதான். லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே எடுக்க மதிய நேரம் ஆகுது. வெளியில் இருக்கக்கூடிய மற்ற பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம பிரதருக்கு லஞ்ச் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்றாங்க. ஆனா வேணாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போகும். அதுக்கப்புறம் நைட் ஆகுது, ஆன்சர் கிடைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள்லாம் பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேலதான் அவருக்கு அந்த ஆன்சரே கிடைச்சிச்சு. அந்த 2 கேருபீன்கள் என்ன? இதுதான் ஒரு அனலான ஒரு கிறிஸ்டியன்
அர்ப்பணிப்பு.
அந்த பகுதி இருக்கக்கூடிய ஒரு பேஜ் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன வந்ததுன்னா நமக்கு கொடுக்கும் போது 7வது தூதனை பார்த்து பேசுறாரு. நிச்சயமா அவருக்கு இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டார் நினைக்கிறேன். இது வந்து அந்த கால சபை தான்
கண்டிப்பா.
அப்போ இத பத்தி நான் பிரதர் கிட்ட கேட்க விரும்புறேன், ஏன் பிரதர் ரசல் பிரதர்க்கு ஏன் அதை அப்ளை பண்ண முடியாது?
எந்த விஷயம்?
அந்த வெதுவெதுப்பான நிலை. ஏஞ்சல் 7th ஏஞ்சல்
அவர் வெதுவெதுப்பான நிலைக்கு ஒவ்வொரு நாள் போராடிட்டு இருந்தார்
கண்டிப்பா.
எனக்கு அவருடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில அவருடைய பர்சனல் லைஃப், அவருடைய சேலஞ்சஸ், அவருடைய போராட்டங்கள், அவருடைய உள்ள நடந்துட்டு இருக்கிற பர்சனல் பிசிக்கல் கஷ்டங்கள், நோவு வலி. ஆனா நோவு வலி ஆனா ஒரு என்ன மாதிரி காரியம்? நோவு வலி இருக்கிறவங்களை தான் புரியும். நோவு வலி வரும்போது எழுந்து போறதுக்கு மனசு வரதில்ல. நல்லா காரியம் செய்யறதுக்கு விரும்பிட்டா மீட்டிங் போலாம், போன் பண்ணலாம், எதுவுமே மனசு வரதில்ல. அந்த மாதிரி அது இழுக்கும். ஆனா அவர் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு சகோதரர் பிரபா, போன டைம் போன கன்வென்ஷன்ல வந்து பேசிட்டாரு, தாங்கி சகிச்சு ஆனா கூட இத்தனை ஒவ்வொரு நாளுடைய இருக்கிற லெட்டர்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் ரிவிஷன் ஸ்டடி எல்லாம் பண்ணா அது கண்டிப்பா அருண் பிரதர் நான் நினைக்கிறேன் அவர் ஜெயம் கொண்டிட்டார் வெது வெதுப்பு நிலையில நம்ம சொல்லலாம். ஆனா
வாரத்துல 7 நாள் ஒர்க் பண்ணாருங்களா? ஆமா ஆமா, நமக்கு 1 நாள் லீவ் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், பட் 7 நாள் அவர் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க.
தேங்க்யூ. அடுத்த கேள்வி. இப்ப சகோதரர்கள் வெது வெதுப்பான தன்மைக்கு விளக்கம் சில உதாரணங்கள் சில பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸ் முடிந்த அளவுக்கு அங்க கொடுத்தாங்க. இந்த வெதுவெதுப்பான நிலையில இருப்பதுக்கு காரணம் என்ன? காரணங்கள் உங்களுடைய முதல் கேள்வி. பேனல் டிஸ்கஷன்.
தேங்க்யூ. இந்த வெதுவெதுப்பான தன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சகோதரர் அருண் அவர்கள் அதோடைய விளக்கத்தை தெளிவா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வெதுவெதுப்பான தன்மை புரிஞ்சா மாத்திரமே நாம் அந்த வெதுவெதுப்பான தன்மையுடைய அந்த வீரியம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அதாவது அறை மனது அல்லது ஆர்வமற்ற ஒரு நிலையோடு கூட இருக்கிற நிலையை தான் என்ன சொல்றாருன்னா அந்த வெதுவெதுப்பான நிலை. இந்த வசனம் ஃபர்ஸ்ட் யாருக்காக அது கோடியிட காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்துல கர்த்தருடைய மரணத்திற்கு பிற்பாடு அந்த சபை அழைப்புக்குள்ள வந்த அந்த ஜனங்களுக்காக மாத்திரம்தான், ஒட்டுமொத்த உலகத்துக்காக அங்க கொடுக்கப்படல. அந்த ஜனங்கள் யாருன்னா அவங்க பலியினாலான ஒரு உடன்படிக்கை செய்த ஜனங்கள். அதாவது தங்கள் வாழக்கூடிய உரிமைகள் தங்களுடைய தாளந்துகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனுக்காக அர்ப்பணித்து அர்ப்பணிப்புடைய ஒரு அடையாளம் தான் அந்த கான்சிக்ரேஷன். அதான் கர்த்தர் கூட சொல்லுவாரு, உங்களில் ஒருவன் கோபுரம் கட்ட மனதாயிருந்தால் செல்லும் கணக்கை கணக்கு பார்க்க கடவன். கண்டிப்பா இந்த லக்கை நாங்க டச் பண்ண முடியுமா, இந்த அழைப்பை நம்ம தெளிவாக புரிஞ்சு அந்த ஓடி அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொண்டு யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அந்த வகுப்பாருக்காக பேசக்கூடிய வசனம் இது. இந்த வகுப்பாருக்கு இந்த மாதிரி ஒரு எச்சரிப்பின் வசனம் மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல, தேவனே சில பிரிவிலேஜஸ் கொடுத்திருக்கிறார். அந்த பிரிவிலேஜஸ்ங்கள்
சில ஸ்லாக்கியங்கள் கொடுத்திருக்கார்,
ஸ்டார்டிங்லயே கொடுத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட அந்த காரியங்கள் எதுக்காக தேவனே அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இவர்கள் புது சிஷ்யர்களாக உருவாகி அந்த பரலோக வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்துக்கு தேவன் செய்த தேவன் கரத்துல இருந்து கிடைக்கிற ஒரு உதவிகள். அதுல குறிப்பா நம்ம பார்த்துட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வெதுவெதுப்பான நிலைக்கு அப்படி அந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க வெதுவெதுப்பான அந்த தன்மைக்கு தள்ளப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்
என்னன்னா
பின்பாக ரசூலுடைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். மேலோட்டமான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனோடு கொள்ளக்கூடிய அந்த உறவு அவங்களுடைய ஜப பிரேயர் லைஃப், அது தேவனோடு கூட அதிகமாக தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இணைந்து அந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்காக எனது பிரிவிலேஜ். இது வந்து உலகத்துல யாருக்காக யாருக்கும் இந்த ஜெபம் பண்ணக்கூடிய பரலோக பிதா கிட்ட அந்த ஜெபம் ஏறெடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல, அது யார் புது சிருஷ்டிகளுக்கு மாத்திரம் தான் அங்க தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு.
கடந்த பாடத்துல கடைசி பாயிண்டா,
ஆமா ரொம்ப அருமையா, அது
முதல் பாயிண்டா சொல்றேன்.
ஆமா அது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்.
தேவனுடன் நான் அந்த உறவு வேலை ஜெப வாழ்வின் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவுல குறைவது ஒரு காரணம் வெதுவெதுப்பான.
அதுதான் முதல் காரணம், ரொம்ப ஒரு பெரிய காரணம் கூட. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த புது சிஷ்யர்களுக்கு ஆகாரமே சத்தியம் தான். அந்த சத்தியத்தை படிக்கிறதுக்கு அல்லது தனிப்பட்ட ஆராய்ச்சி அதுல வந்து யார் ஒருத்தர் குறைவுபடுறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான நிலையில அங்க இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த தன்மைக்கு காரணம் என்ன, அந்த கேள்விக்கு அந்த பதில். மூன்றாவது ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சபை கூடுகை ஃபெலோஷிப், அது ரொம்ப மஸ்ட். அது எல்லா கிளிஷாலையும் தெரியும், சண்டே பார்த்தா சேர் இருக்காது, ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கும். ஆனா வீக் டேஸ்ல பார்த்தா அந்த அட்டண்டன்ஸ் இருக்காது. அப்போ இது எதை அடையாளப்படுத்துதுன்னா அவங்க ஒரு வெதுவெதுப்பான தன்மையில் இருக்கிறது அங்க அடையாளப்படுத்துது. ஏன்னா ஒரு புது சிருஷ்டிக்கு தேவனுடைய வார்த்தை சபை கூடுகை இதுக்கு மிஞ்சி ஒண்ணு, ஏன்னா வளர்ச்சிக்குரிய இடம் அதுதான். அங்க மூத்த சகோதரர் சொல்லும்போது இதுக்கு ரொம்ப அருமையான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிறாரு. இதை கண்டிப்பா ஒரு புது சிஸ்டம் மிஸ் பண்ணாங்கன்னா திருப்பி இந்த சான்ஸ் அவங்களுக்கு.
ஒருவேளை சகோதர ஐக்கியத்துக்கு வர தடைப்படுவதில் நீங்க சொன்ன ரெண்டாவது பாயிண்டும் அடிபட்டுடும்.
ஆமா,
சத்தியத்தின் மீது அவர்களுக்கு ஒரு போஷிப் இல்லாம போயிடும்,
போஷிப் இல்லாம போயிடும்.
ரெண்டாவது முக்கியம், அதே போன்ற ஆவியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்படுவதும் தடைப்படும். ஐக்கியம் மிஸ் பண்றது ஒரு காரணம்,
அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு காரணம். ஏன்னா தேவன் வந்து இன்னைக்கு நமக்கு பரிசுத்தாவி எந்த வகையில தான் தராருன்னா அந்த சபை கூடுகை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுல நமக்கு தராரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாலாவது காரணம் என்ன சொல்றாருன்னா பிரதர்லி ஃபெலோஷிப், சபை கூடுகை இல்லாம தனிப்பட்ட முறையில ஆவிக்குரிய ரீதியில சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அது எங்க கட் ஆகுதோ அது வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து எதுக்குள்ள போறாங்கன்னா வெது வெதுப்பான தன்மைக்கு அங்க போறாங்க. ஏன்னா
தங்களுக்கு முதல் மூணாவது பாயிண்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்?
மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு காங்கிரிகேஷனுக்கு ஒரு சகோதரன் மூலமாக ஒரு சத்தியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா தனிப்பட்ட முறையில நான் இப்ப எக்ஸாம்பிள் காலையில ரெண்டு சப்ஜெக்ட் போச்சு, யாரும் சப்ஜெக்ட் பேசினவங்கள கேள்வி கேட்கல, ஆனா நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்.
ஆமா,
ஒரு டிஸ்கஷன் ஏன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கிடைக்குது. இது சகோதரருடைய அந்த ஐக்கியம்.
இப்ப இண்டிவிஜுவலா சகோதரர்களும் கூட ஒருவேளை அவங்களுக்கே உள்ள ஒரு நெருக்கத்தின் வட்டத்துல
கண்டிப்பா
இருக்கிறவர்களோடு ஆவிக்குரிய ரீதியில அந்த ஒரு தொடர்பும் உறவும் சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்தின் காரியங்களுக்காக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியம்.
கண்டிப்பா, ஏன்னா இதுக்கு நம்ம மாஸ்டர் கர்த்தர் இயேசு கூட எடுத்திருக்கலாம். அவருக்கு 12 அப்போஸ்தலர் இருந்துட்டா கூட விசேஷமாக ஒரு 3 பேர் அங்க இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு தன்மை கூட, இந்த தன்மை இல்ல அப்படின்னா, அதாவது ஒரு சபை கொடுக்கைக்கு வராரு, அதோட அடுத்த சபை கொடுக்கைக்கு வராரு, எந்த ஒரு பிரதர்லி ஃபெலோஷிப் அவர்கிட்ட இல்ல அப்படின்னா அவர் ஒரு வெதுவெதுப்பான தன்மைக்கு போகிறதுக்கு அங்க காரணமாக அங்க இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட்
உங்க, நான் ஒரு கிராஸ் க்வெஸ்சன்
கேளுங்க.
இந்த 4வது பாயிண்ட் உங்க பர்சனல் லைஃப்ல ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் பிரதர்.
சரியா, அப்படின்னா அந்த அனலை காத்துக்கொள்ளுவதற்காக,
சரி,
அனல் அனல் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அனல் காத்துக்கொள்வதற்காக தனிப்பட்ட ரீதியில ஒருவேளை நம்முடைய மனதுக்கு ஏற்ற இசைந்த சகோதர சகோதரிகளோடு ஒரு அதிக ஐக்கியம் தொடர்பு என்பது நிச்சயமா உதவியா இருக்கு.
கண்டிப்பா பிரதர், அது நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கிறேன். அதுல குறிப்பா சொல்லணும்னா, ஒரு முறை பர்சனல் ரொம்ப சோர் விட்டுருந்த சமயத்துல ஒரு போன் கால் வந்தது. அதுல எதிர்மொழியில் இருக்க சகோதரன் பேசுறாரு. பேசும்பொழுது இந்த சூழல்லாம் சொல்லும் பொழுது சிரிச்சுட்டு ஒரு வசனம் ஒண்ணு காமிச்சாரு. இறைமையால நீ காலாட்களோடு ஓடும் பொழுது ஓடும் பொழுதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள் என்றால் குதிரையோடு கூட நீ எப்படி ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் புக நாடுவாய் என்றால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அப்பதான் எனக்கு ஒரு பூஸ்ட் ஆகுது. அப்படியே, ஓஹோ, இது சின்ன ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நம்ம சோர்ந்து உட்காந்துட்டோமே, ஆனா சகோதரன் மூலமாக கிடைச்ச அந்த ஒரு வார்த்தை என் லைஃப்ல வந்து அந்த வார்த்தை மறக்க மாட்டேன். அப்ப இது வந்து முழுக்க முழுக்க தேவன் எதுல தான் வைக்கிறாருன்னா, இதுக்கு வசனம் இருக்கானா? வசனம் கூட இருக்குது. சகோதரர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வாங்க. தேவனுக்கு பயந்தவர்
வசனம் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா?
அதான் வசனம் ரெஃபரன்ஸ் இல்ல, பட் சொல்றேன். ஆனா தேவன் என்ன பண்ணுவார்? அதை உன்னித்து கவனிப்பார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இது இந்த வாய்ப்பு யார்கிட்ட இல்லையோ அவர் கண்டிப்பா அந்த லூக் வார்ம்னஸ்ல அங்க இருப்பாரு. அடுத்தாவது 5வது ஒரு பாயிண்ட் என்னன்னா, நமக்கு நம்ம எப்ப பலியினால் உடன்படிக்கை பண்றோமோ அதுல ரெண்டு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் நம்முடைய பார்ட். அதுக்கு முன்பதாக தேவன் இவங்க புது சிருஷ்டிகளா இருக்க தொட்டு இவங்களுக்கு வேண்டியதான ஆவிக்குரிய போஷாக்குகளை ரெகுலரா அதை கொடுத்துட்டே இருப்பார். ஏதாவது ஒரு சகோதரன் மூலமாக அதை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கேட்ட சத்தியத்தை அசை போடுற ஒரு நிலை இல்லாதது. சத்தியத்தை கேட்கும் பொழுதே ரெக்கார்டிங் வாங்குவோம், ரெக்கார்டிங்லாம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சத்தியத்தை இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு தேவன் என்ன பாயிண்ட் சொன்னாரு, இது எந்த குணலட்சணம் நான் வளர்க்கணும்ன்ற ஒரு அசைப்போதல் இல்லாத ஒரு நிலை கூட அந்த லூக் வார்ம்னஸ்க்கு அது ஒரு காரணமாக அங்க இருக்குது.
அப்படின்னா கேட்டுட்ட வார்த்தைகள், தியானிச்சுட்ட கருத்துக்கள், அதை கேட்ட போதோ அல்லது தியானிச்ச தருணத்திலோ அந்த தருணத்துல மாத்திரம் என்று இல்லாம அதற்கு பிற்பாடு ஞாபகப்படுத்துவது, அதை அனுதின வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துவதற்கு முயற்சிப்பது, இது ரொம்ப எசென்சியல்.
ஆனா இதெல்லாம் ரொம்ப பேசிக் பாயிண்ட் அப்படின்றாரு.
இல்ல, இதெல்லாம் பேசிக் பாயிண்ட், இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்.
அடுத்து பார்க்கும்பொழுது எல்லாமே பலியினால் உடன்படிக்கை பண்ணோம். அந்த பலியினால் உடன்படிக்கை பண்ண அந்த நாளில் இருந்த ஒரு தீவிரம், அந்த ஒரு வைராக்கியம்
ஆதியில் கொண்டிருந்த அன்பு,
அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அங்க கம்மியாகும். அது என்ன அப்படின்றனா, உடன்படிக்கையை மறந்த ஒரு வாழ்க்கை, கடமைக்காக ஒரு வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது, அந்த ஒரு நிலைமை யாருக்குள்ள வருதோ அவங்க கண்டிப்பா வெதுவெதுப்பான நிலைமைக்கு போறது, அது ஒரு காரணமாக கூட அங்க இருக்குது.
அப்படின்னா நம்ம ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை அப்படியே காத்துக்கொள்வதற்கும் முயற்சிக்கணும்,
கண்டிப்பா முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த அழைப்பிடுறது வந்துட்டு நம்ம ஒரு சுபிட்சமான ஒரு இடத்துல இருந்து நம்ம இந்த வாய்ப்பை நம்ம வாங்குறது இல்ல, ஒரு சாதக மற்ற சூழல் இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த வாய்ப்பை நம்ம வாங்கிக் கொள்றோம். அதனால இந்த ஒரு காரியம் முக்கியம். 7வது பாயிண்ட் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு புது சிருஷ்டி தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் அது மன்னாவின் மூலமாக, இரவின் கீதங்கள் மூலமாக, தேவனோடு கொண்டிருக்க ஐக்கியத்தின் மூலமாக,
அவருக்காக அவருடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற ஊழியத்தின் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணா, நம்ம அழைப்பையும் தெரிந்து கொள்ள உறுதிப்படுத்த ஒவ்வொரு நாளும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இத செய்ய மாட்டாங்க. அப்போ இதுதான் காரணம், மேலோட்டமான காரணம்.
இந்த டெய்லி கமிட்மெண்ட் ஒவ்வொரு நாளும் செய்யணும். டெய்லி கமிட்மெண்ட் இருக்கணும்.
கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அழகா சொன்னாருங்களே.
எஸ் எஸ்
7x24x360. ஆமா, இது உண்மையிலேயே ரொம்ப கடினம். ஆனா யார் செய்யறாங்களோ அவங்க மாத்திரம் தான் அந்த வாய்ப்பை அங்க வாங்க முடியும்.
இதெல்லாம் மேலோட்டமான பாயிண்ட்.
இது மேலோட்டமான பாயிண்ட். ஆனா பிரதர் ரசல் ரெண்டே ரெண்டு விஷயத்த மாத்திரம் காண்பிக்கிறாரு. வெதுவெதுப்பான தன்மைக்கு, அதாவது ஒரு பண்ணின உடன்படிக்கைக்கு ஒரு உண்மையற்ற நிலை அல்லது அது மேல ஒரு ஆர்வமற்ற நிலைக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவன் செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன், அதாவது சுய திருப்தி. எந்த ஒரு விஷயத்திலையும் சுய திருப்தி யாருக்கு ஒருத்தர் இருக்குதோ அவங்க கண்டிப்பா வெதுவெதுப்பான நிலையில இருக்கிறாங்க.
சுய திருப்தி உள்ளவர்கள் மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவதோ வளர்வதோ முதிர்வதோ இல்லாமல் காணப்படுவாங்க. அது வெதுவெதுப்புக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அது அந்த ஒரு நிலை தான். அப்போ பிரதர் அருண் கூட ஒரு அருமையான ஒரு க்வெஸ்சன் கிருஷ்ணோட்ட கேட்டாரு. அப்போ செவன்த் ஏஞ்சல எப்படி வந்து இந்த வெதுவெதுப்பான அந்த நிலைக்குள்ளாக அங்க பொறுத்து நீங்க பாக்குறீங்கன்னு கேட்டார். உண்மை அதுதான். ஆக்சுவலி ரொம்ப ஷார்ப் பாயிண்ட் என்னன்னா, நம்ம தேர்ட் ஆன்சர் நம்ம பார்ப்போம். இந்த வெதுவெதுப்பான நிலையை குறிச்சு ஒரு இது வந்து ஒரு கிரேஸான ஒரு வேர்டு அவ்வளவுதான். ஆனா தேவனுக்கு தேவை அனல் தான். இந்த வெதுவெதுப்புன்றது வந்துட்டு தேவனுக்கு விரும்புறது இல்ல. அது அந்த அந்த மாதிரி வகுப்பார தேவன் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. பட் என்னன்னா, ஏன் அதை சொல்றாருன்னா, இது 99.9 ஹார்ட் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு மாத்திரம் தான் நம்ம பின்னாடி நம்ம பிரதர்ஸ் கோட் பண்றாரு. ஆனா இந்த சுய திருப்தி இருக்கிறவங்க இதுல சாட்டிஸ்பாக்சன் ஆயிருவாங்கன்னா, தாங்கள் நினைக்கிறதுலயே ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆயிருவாங்க. ஏன்னா ஒரு உண்மையான புது சிருஷ்டி தேவன் எதுல திருப்தி ஆகணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய சத்தியத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதின் மூலமாக, அவருடைய மற்ற சகோதரர்களோட ஐக்கியம் கொள்வதன் மூலமாக தான் ஒரு புது சிருஷ்டியன் ஆகணும், ஒரு திருப்தி அடையணும். இது இல்லாம ஒரு திருப்தி அங்க அடைகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த திருப்தி வந்துட்டு அது சுய திருப்தியாகத்தான் அங்க கன்சிடர் பண்ணப்படுது. இதோடைய ரெஃபரன்ஸ் வேணா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிஃப்த் வால்யூம்ல மூத்த சகோதரர் ரசல் 10th சாப்டர்ல தெளிந்த புத்தி உள்ள ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட்ன்ற டாபிக்ல அவர் அங்க பேசுறாரு. ரொம்ப அருமையா ஆரம்பிக்கிறாரு. பேஜ் நம்பர் 332-333 சுய திருப்தி, அதை ஃபர்ஸ்ட் மனுக்குலத்தை குறிச்சு பேசுறாரு. மனுக்குலம் பொதுவாகவே மாம்சத்திலும் ஆவியிலும் தெளிவற்ற நிலையில் இருப்பாங்க. இதுதான் சுய திருப்தி அப்படின்றார். அவங்க 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 கூட ரொம்ப சாட்டிஸ்பாக்சன். உலகத்தில் யாரும் சாட்டிஸ்பாக்சன் இல்ல, எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் இருக்கிறாங்க. பட் அது அது எப்பேற்பட்ட நிலை அப்படின்னா, மாம்சத்திலும் ஆவியிலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு உண்மையான புதிய சிருஷ்டி அவங்களுடைய நிலையை குறித்து அவர் ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் தாங்கள் எதை செய்யணும், எதை பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாத்துக்குமே அவங்க எதையே சார்ந்திருப்பாங்கன்னா, தேவன் தேவனுடைய வார்த்தையே சார்ந்திருப்பாங்களாம்.
அதாவது அப்போ சுய திருப்தி உள்ளவர்கள் அந்த திருப்தியை எப்படி உருவாக்கி கொள்வாங்கன்னா, அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி.
ஆமா.
ஆனா உண்மையிலேயே நாம புதிய சிருஷ்டியா திருப்தி அடையக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால், அந்த திருப்தி என்பது தேவனுடைய வசனம், அதுல வெளிப்பட்டிருக்கிற அவருடைய சித்தம், அதற்கு இசைவாக வாழ்கிறோமோ இல்லையான்னு பார்த்து ஒருவேளை இருக்கும் அளவுக்கு ஒரு தேவ கிருபையில திருப்தி கொள்ளலாம்.
ஒரு கிராஸ் செக் கூட பண்ணுவாங்க.
கிராஸ் செக்
கண்டிப்பா ஒரு கிராஸ் செக் கூட பண்ணுவாங்க.
அப்படி அல்லாது அப்படி பெறாத ஒரு திருப்தி அது நீங்க சொல்ல
கண்டிப்பா லூக் வார்ம்ல தான் இருக்கிறாங்க.
லூக் வார்ம்ல
அது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? இதோடைய ஒரு அடையாளம் தான் நம்ம ஏற்கனவே பேசிக்கான பாயிண்ட்ஸ் சொன்னோம். அவங்க சபை கூடுதல்
இது நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அடிக்கடி செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். ஆனா அந்த ஒரு சுய பரிசோதனை செய்யும் போது நம்மை பரிசோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், ஒரு தரம். ஆனா அந்த தரம் வந்து வசனத்தின்படியான தரமா தான் இருக்கும். அப்படி இல்லாம நம்ம நாம கற்பனை பண்ணிக்கொண்ட விஷயங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு மாயையான திருப்தி அடைந்தோமானால், அது வெதுவெதுப்புக்கு நீடிக்கக்கூடிய சுய திருப்தியா தான் இருக்கும். தேங்க்யூ.
இதுக்கு ஒரு அருமையான வசனம் கூட நம்ம கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறோம். ரோமர் 8:14 வசனம்.
சிஸ்டர்ஸ் வாசிக்கலாம்.
ரோமர் 8:14.
இன்றைய
மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
பாத்தீங்களா, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அருண் கூட ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் வச்சாரு. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க, ஆனா தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் இதுக்கு மேலேயும் செய்வாங்க. அப்போ நம்ம இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம சுய திருப்தி உள்ளவர்களா இருக்கிறவர்கள் கண்டிப்பா அவங்க லூக்வார்ம்னஸ்ல தான் இருப்பாங்க. ரெண்டாவது சொல்லும் பொழுது ரீபிரிண்ட் 1079 page 3,
ஆழமான காரணம் வந்து ரெண்டாவது சொல்றீங்க.
ஆமாங்க, சரி ஆச்சுங்களா. அந்த ரீபிரிண்ட் 1079 page 3 அவரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனை குறிச்சு அங்க பேசுறாரு. ஒரு அந்த ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், அதாவது தேவன் கொடுக்குற அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி ஒருவரை ஆட்கொள்ளும் என்றால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு வசனம் கூட சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 1:7.
மறுபடியும் சொல்லுங்க,
2 தீமோத்தேயு 1:7.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
பாத்தீங்களா, அப்ப வந்து ரெண்டாவது அந்த தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி, அந்த ஒரு ஆவி ரொம்ப ஒரு முக்கியமானதாக கூட அங்க இருக்கும். அப்ப அந்த அந்த ஆவி, அந்த தெளிந்த புத்தி இல்லாத ஆவி இல்லாத எந்த நிலையும் கூட பாத்தீங்கன்னா, இது நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன 7 பாயிண்ட் இதுக்குள்ளாக அங்க கடந்து வரும். 1, சுய திருப்தி, அந்த விஷயங்கள் அதன் மூலமா உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, தெளிந்த புத்தி இருக்காது. தெளிந்த புத்தி ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும். குறிப்பா இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட இருக்குது, எக்லீசியா. எக்லீசியா கூட வந்து இந்த எலெக்ஷன் சமயத்துல இது ரொம்ப ஒரு கன்சிடர் பண்ண வேண்டியது, ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்டர்ஸ் மற்றும் டீக்கன்ஸ் இந்த எலெக்ஷன் பண்ணும் பொழுது கூட அவங்க எந்த அளவுக்கு தெளிந்து, எக்லீசியாவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. இது பிரதர் ரசல் இதை குறிச்சு ரொம்ப கிளியரா பேசுறார். அப்போ அவங்களுடைய அந்த தெளிந்த புத்தி எந்த அளவுக்கு பார்த்து அவங்க அந்த எலெக்ட் பண்ணி வச்சாங்கன்னா அந்த இங்கிலீஷ் போர்ஷிப் கூட அங்க ரொம்ப நல்லா இருக்கும்.
இது கூட ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், சுய திருப்தி ஒரு காரணமாயிடும், தெளிந்த புத்தி இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணமாயிடும். சோ அப்போ 7 + 2 = 9 காரணங்கள் நீங்க முன் வைத்திருக்கிறீங்க. அதாவது வெது வெதுப்பு என்பதற்கு இதெல்லாம் காரணங்களாக இருக்கு. அதாவது தேவனுடனான உறவு நிலையாக இல்லாமல் இருப்பதில், சத்தியத்தின் மீது போஷிப்பதில் குறைவுபடுதல், சகோதரர்களோடு ஐக்கியப்படுதல், சகோதரனோடு இண்டிவிஜுவலா ஒரு விசேஷமான உறவு அனலுக்கு ஏதுவா அது இல்லாமல் இருத்தல், அல்லது கேட்ட சத்தியங்களை அசை போடாமல் இருத்தல், அதை அசை போட்டு பயனடையாமல் இருத்தல், அல்லது ஆதியில் கொண்டிருக்கிற அன்பை காத்துக்கொள்ள தவறுதல், அப்புறம் அனுதின அர்ப்பணிப்புக்கான ஒரு பிரயாசம், ஒரு டெய்லி கமிட்மெண்ட் இருக்கணும் இல்லாமல் போகுது. ரொம்ப முக்கியமா சுய திருப்தி, தெளிந்த புத்தி இல்லாமல் இருப்பது. தேங்க்யூ.
இதுல முன்னொரு பாயிண்ட் கூட சொல்றாரு, என்ன அப்படின்னா, நம்ம பலியினால் உடன்படிக்கை பண்ணிருக்கோம், கண்டிப்பா நாம் ஏதோ ஒரு வகையில நம்முடைய தாளந்துகளை கண்டிப்பா பயன்படுத்தணும். அதுல சொல்ற ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஊழியத்துல அலட்சியம் அங்க காண்பிக்கிறது. இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல ஒரு புது சிருஷ்டி உருவாகிற அந்த விஷயம், தேவனுடைய சித்தம், அவருடைய ஊழியம் செய்யற அந்த விஷயத்துல அங்க இருக்குது. ஆனா தேவன் அந்த ஊழியத்தை கூட எப்படிதான் செய்யறாருன்னா, மாம்சத்துல இருக்கிற அந்த புது சிருஷ்டிகளை வச்சுதான் செய்யறாரு. அப்ப அந்த மாம்சத்துல இருக்கிற அந்த புது சிருஷ்டிகள் ஒரு ஊழியத்தை கரங்கள் எடுக்கும் பொழுது, அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு அம்பிள்னஸ், தாழ்மையில அந்த ஊழியம் வந்து பரலோக பிதாவுடைய சித்தத்தின்படி நம்ம ஏறெடுக்கிறோம் அப்படின்றத ஒரு புரிந்து கொள்ளாத நிலையில செய்கிற ஊழியம் கூட வந்துட்டு ஒரு விதுவிதுப்பான நிலைக்கு அங்க காரியம். அது எப்படி சார் சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயபக்தி குறைவு அல்லது ஒரு பெயருக்கான ஒரு புது சிருஷ்டியாக இருந்து தேவனுடைய வேலைகளை அங்க செய்யறது. ஏன்னா ஒரு புது சிருஷ்டியுடைய அடையாளமே என்ன சார் சொல்றாருன்னா, பலியினாலான ஒரு உடன்படிக்கை. அவங்க தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தங்கள் வாழக்கூடிய உரிமைகளை அவர் சித்தம் செய்யறதுக்காக அங்க பயன்படுத்துறாங்க. அந்த ஒரு காரியம், அவங்க அந்த ஊழியம் செய்யறவங்க முழு அர்ப்பணிப்போடு கூட இருக்காது, ஒரு ஆஃப் மைண்ட், அரை மனதோடு கூட அங்க இருக்கக்கூடிய நிலை கூட அங்க சொல்றாரு.
தேங்க்யூ. போதும், உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து
ஒரு வசனம் கூட இருக்குது, எரேமியா 48:10.
சிஸ்டர் வாசிங்க. பயபக்தியில் குறைவோடு ஆனா ஒரு பேருக்கு ஆர்வத்தில் செய்தல்,
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன்.
ஆமா, ஆனா நம்முடைய கர்த்தர் ரொம்ப அருமையா அவர் அங்க சொல்றாரு, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அங்க தொழுது கொள்ளணும். இதெல்லாம் இல்லாத நிலை தான் இந்த.
தேங்க்யூ. அப்ப உங்களுடைய கேள்வி இந்த விதவிதுப்பான தன்மைக்கான காரணங்கள் நீங்க முன் வைத்தீங்க. தேங்க்யூ புதர். நம்ம அடுத்த கேள்வி சகோதரர் கிருஷ்ணா அவர்களிடம், இந்த விதவிதுப்பு தன்மையை எப்படி நாம் மேற்கொள்வது? பிராக்டிக்கல் சஜஷன்ஸ், நடைமுறையில நமக்கு ஒருவேளை சில ஆலோசனைகள் தீர்வுகள்.
ஆக்சுவலி சகோதரர் ரிச்சர்ட் கொடுத்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட்ஸ் தான்
கவர் ஆயிடும்.
பட் நான் வேற விதமா சமைச்சு கொண்டாடுறேன் இப்போ. இந்த காரியத்தை பார்க்கும்போது வெது வெதுப்பான நிலை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு ஆக்ஷன்ல ஒரு நாள்ல வராது.
கண்டிப்பா
திடீர்னு ஒரு சகோதரர் ஏதோ ஒரு கிரியேட் பண்ண தோ வெது வெதுப்பா போயின்னு அப்படி தயசேதி சொல்லாதீங்க பிளீஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இந்த வெது வெதுப்பான நிலை ஸ்டார்டிங்ல எந்த பரிசுத்தவான் கிட்ட இருக்கிறது இல்ல. ஃபார் ரெஃபரன்ஸ், எபேச சபை கர்த்தர் சொல்றார் வெளிப்படுத்தல் 2:4.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையும்.
ஆதியில ஒரு அன்பை இருந்துச்சு, வெதுப்பெதுப்பு இல்ல.
கண்டிப்பா அந்த அழைப்புக்குள்ள வர எல்லா இண்டிவிஜுவல்ஸும் அது உண்மை.
அப்புறமா வெளிப்படுத்தல் 2:19 தியத்தீர சபைக்கு.
உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன்.
முன்பு நல்லா செஞ்சாங்க, பின்பு இன்னும் நல்லா செஞ்சாங்க. இப்ப இந்த வெது வெதுப்பான நிலையே நீங்க சொல்யூஷன் சொல்லும் போது நம்ம ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அப்ப அந்த ஓரளவுக்கு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு பர்சனல் மேட்டர்,
தனிப்பட்ட விஷயம்.
நான் உனக்கு சொல்ல முடியாது, நீ எனக்கு சொல்ல முடியாது, ஆனா இது தனிப்பட்ட விஷயம். அந்த தனிப்பட்ட அது பர்சனலா இருக்கும் போது ஒவ்வொரு பரிசுத்தவான் தாங்களை ஒரு பழக்கமா பரிசோதிக்கணும். இந்த பரிசோதல், இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் விஷயம்,
அதாவது சுய பரிசோதனை செய்வதே ஒரு பழக்கமாகவே.
வழக்கமா. அப்போ இந்த சுய பரிசோதனை விஷயம் நம்ம அதிகமா நினைவு கூறுதல்ல தான் நம்ம அதிகமா யோசிப்போம், அதிகமா கேட்கும். ஒரு வசனம் வேற இருக்குது வாசிங்க, 1 Corinthians 1:28-29.
உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில்,
1 Corinthians 11:28-29.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று.
இந்த வசனம் தெரியும், எல்லாம் திருப்பி திருப்பி வாசிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு நினைவு கூறுதல்ல நம்முடைய உடன்படிக்கை வாய்ப்பு ஸ்லாக்கியம் குறித்து யோசிக்கிறதுக்கு தான் தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார். கண்டிப்பா அந்த ஒவ்வொரு நினைவு கூறுதல்ல
ஒரு ஸ்பெஷல்
மற்ற நாள்ல வெரி ஸ்பெஷல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது வெரி ஸ்பெஷல் அர்த்தம் என்ன? இப்ப வாட் டு அனலைஸ், இது இப்ப நம்ம வெறும் பரிசோதனை சொன்னா இட் இஸ் மொட்டையா சொல்ற வார்த்தை. என்ன பரிசோதிக்கணும்? ஃபர்ஸ்ட் பரிசோதிக்கணும் ஹை காலிங்,
பரமழைப்பு.
என்ன இந்த பரமலை? உடன்படிக்கை எந்த அளவுக்கு நாம் அந்த உடன்படிக்கை அர்த்தம் கொடுத்து அனதினமும் எவ்வளவு நிறைவேற்றினே வந்திருக்கிறோம், நிறைவேற்றத்துக்கு விரும்பின்கிறோம், அது ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் வஸ்திரம் எவ்வளவு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லிக்கிறோம், எவ்வளவு
துவைக்கின்கிறோம். ஏன்னா அந்த நீதியின் வஸ்திரம் மூலமாய்தான் நாம தேவனுக்கு முன்னாடி நிக்கிறோம், இல்லாட்டி நிக்கவே முடியாது. இப்ப அந்த விஷயம் எவ்வளவு நாம் செஞ்சுன்னு இருக்கிறோம்,
அந்த வஸ்திரம் குறித்து எவ்வளவு கவனம் உள்ளவர்கள்
கவனமா இருக்குது,
முதல் ரெகுலரா அதை சுத்தப்படுத்தி
முதல் யோவான் 1:9 எந்த அளவுக்கு நம்ம அதை
பயன்படுத்துறோம்,
பயன்படுத்தினோம் அனதினமும் நிமிஷமும், அது ரொம்ப அவசியம். அடுத்து பரிசோதிக்கிறதுனா என்னெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள தேவன் நமக்கு ஊழியம் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறாரோ அது நம்ம கண்ணுக்கு தெரியுதா?
முதலாவது கண்டுபிடிக்கணும்,
நம்ம கண்டுபிடிக்கணும்,
கண்டுபிடிக்கணும் நம்ம கையில் என்ன
தாழ்ந்து. வாட் இஸ் ஏ சர்வீஸ், வாட் இஸ் ஏ சர்வீஸ், அது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஒரு சகோதரர், ஆட்டோ வச்சிருக்கிற சகோதரர், ஒரு ஊழியம் சகோதரர், அவரு காலை சமயத்துல 3 மணி ஏஞ்சி அவரை பிக்கப் பண்ணி வீட்டில் விடும்போது மீட்டர் பிரகாரமா மாத்திரம் காசு வாங்கி, இது ஒரு சர்வீஸ் ஆஃப் த பாடி.
பிராக்டிக்கலா இப்படியான வாய்ப்புகளை நம்ம உணரணும்,
சர்வீஸ் ஆஃப் த பாடி.
கர்த்தருடைய
சின்ன மேட்டர் சொல்றேன், அந்த ஆட்டோ சகோதரர் வாங்கிக்கிற பிளஸிங் அதுக்காக. சோ எந்த அளவுக்கு நாம் புரிஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த விஷயம். இன்னொன்று சொல்ற, நம்ம அநேக சோதனைகளை உட்படுத்துறோம், சோதனையில உட்படுத்தும் போது நம்ம கண்ணுக்கு தெரியுதா இந்த சகோதரர் இந்த சகோதரி இப்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் வார்த்தை பேசி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணி அட்லீஸ்ட் நாங்க வந்தது போன பின்பு அவங்களுடைய நிலை கொஞ்சம் ஆசீர்வாதமா மாறுது. இந்த விஷயம் கூட எப்பனாச்சும் நம்ம வாய்ப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம்,
அதாவது மற்ற உடன் சகோதர சகோதரிய சோதனையில ஒரு நமக்கான பங்கு எடுக்கும்.
எஸ் கேன் யூ ரெகக்னைஸ் த சர்வீஸ் ஆஃப் த பாடி? சோ அது நம்ம பரிசோதிக்கணும் டெய்லி, என்னத்தான் இருக்கு நமக்காக தேவன் என்ன வச்சிருக்கிறார் முன்னாடி. திடீர்னு தேவன் உன் மனசுல தோணிருக்கும், உங்களுக்கு ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு உதவி தேவைப்படுது உங்ககிட்ட. எக்ஸாம்பிள் சொல்ற, பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட அந்த அமௌண்ட் வச்சிருக்கிற, ஆனா அந்த அமௌண்ட் வந்து அவ்வளவுதான் உங்ககிட்ட, அது விட்டு வேணும் வேற ஒன்னு இல்லை. ஆனா உள்ள ஒரு மனசு சொல்லுது திஸ் இஸ் ஏ சர்வீஸ். இப்ப நீங்க என்ன செய்றீங்க அந்த டைம்ல? இல்ல இந்த டைம் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா நாங்க அது வேற காசுக்கு
வச்சுக்கிறது
மனசு இருக்கு, பட் இது முக்கியமான தேவை. அந்த டைம்ல எவ்வளவு ரெகக்னைஸ் பண்றோம் போய் பண்ணலாம், அப்புறம் தேவன் நெக்ஸ்ட் என்ன நடத்த போறார் அவரு தான் நடத்துவார் இல்ல, அப்புறம் பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு நாம் இது ரெகக்னைஸ் பண்ணி நடத்தினுகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் எக்ஸாமினேஷன்ல, இன்னொரு செல்ஃப் எக்ஸாமினேஷன்ல, நம்ம கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, நம்ம கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் வச்சு எவ்வளவு நிறைவேற்றின்னு இருக்கிறோம், எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணின்னு இருக்கிறோம், இது டெய்லி அனலைஸ் பண்ணும். அப்பதான் அந்த வெது வெதுப்பான நிலை வராது நம்மளுடைய புது சிருஷ்டி வாழ்க்கையில. வசனத்துல வேணும் வாசிங்க, மத்தேயு 13:12.
உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்.
எவ்வளவு வச்சுக்கிறீங்க கர்த்தர் எடுக்கணுமா அவன் கையில இருந்து, இல்லாட்டி கர்த்தர் இன்னும் சேர்க்கணுமா அவன் கைக்கு? அது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு அந்த கணக்கு பார்த்துருக்கீங்க? ஒருவேளை நீங்க ஒரு கடைக்காரர் இருந்தானா, உங்க கடையுடைய எல்லா சரக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு என்ன மாதிரி இருக்கிற கணக்கு எடுக்கிறீங்களா உன்னிப்பாய்? ஒரு பொருள் ஒரு விஷயம் காணாம ஆயிட்டோம்னா டக்குன்னு சொல்லட்டோ அது என்ன ஆயிடுச்சு அது காணும். அந்த மாதிரி வந்து உங்க டேலண்ட்ஸ்க்கு கண்ணை வச்சுட்டு பாத்துக்கிறீங்களா ஆவிக்குரிய பார்வையில? இது பரிசோதனை. இதனால தான் நிறைய பேர் வெது வெதுப்பான நிலையில போயிட்டு
இருக்கிறாங்க. முழுவதுமாக ஒப்புக்கொள்ளுகிறேன், ஏன்னா நிறைய கான்சக்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமாயிட்டோம், ஆனா அங்கமாயிருந்து மற்ற அங்கங்களுக்கு நாம செய்ய வேண்டிய வேலை என்று ஒன்று இருக்கும். அதுக்குன்னு தேவன் சில தாழ்ந்துகளை கையில கொடுத்திருப்பார், அப்படி நம்மகிட்ட கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன என்று தெரியாமலே வாழ்க்கைய அவர்கள் நகர்த்துவது மிக முக்கியமான காரணம்.
தெரியாம இல்ல, டேக் ஃபார் கிராண்டட் கூட இருக்கிறாங்க, நல்லா வாய்ப்புகள் இருக்குவாங்க,
அந்த உணர்வே இல்ல.
இல்ல, நல்லா வாய்ப்புகள் இருக்கும், நல்ல பொசிஷன்ல இருக்கும், எல்டர் பொசிஷன்ல இருக்கும், ஆனா சில அவர்கிட்ட இருக்கிற டாலன்ட்ஸை கவனிக்காம வச்சுன்னு இருக்கிறார் அவர்கிட்ட. சோ அந்த அந்த சுய பரிசோதனை இல்லாதனால அவருக்கு தெரியல. அப்ப என்ன ஆகணும்னா, கர்த்தர் ஒரு நாள் அவரை காமிக்கணும், இல்லாட்டி அவர்கள் கையில இருந்து எடுத்துடணும். எவ்வளவு கஷ்டமான காரியம் இது விஷயம். அதனால தான் வந்து திருப்தி திருப்தி, இந்த திருப்தி எல்லாம் வரவங்களை வந்து மாய வாழ்க்கையை வாழ்கிறாங்க தான் அர்த்தம். ஏன்னா உண்மை சத்தியம் பார்த்தா அதிருப்தி தான் நம்ம தெரியுது. அதிருப்தி, தகுதி இல்லாதவன் நம்ம. ஐயோ, எப்படி ஏசாயா ஆறாம் அதிகாரத்துல அவர் தேவனுடைய தரிசனம் பார்த்து சொன்னார், ஐயோ நான் தீட்டு மனுஷன், என்ன தகுதி இல்லை, அந்த மாதிரி நம்ம ஃபீல் ஆகணும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷம். அப்ப அது பரிசோதனை பண்ணா தான் அது வரும். சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். இந்த சுய பரிசோதனை நம்ம பண்ணாதனால கண்டிப்பா நமக்கு பிரச்சனை. என்ன சொல்லி போனா, இந்த சுய பரிசோதனை எவ்வளவு விசேஷமா முக்கியமா இருக்குது. லவதோக்கியாக்கு கர்த்தர் ஒரு தனியா ஒரு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். லவதோக்கியாக்கு வசனத்துல வாசிக்கலாம், லூக்கா 21:36.
ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
பாத்தீங்களா, இது வந்து பிலடெல்பியாக்கு கொடுக்கல, தியாத்தீராக்கு கொடுக்கல, சாரதிக்கு கொடுக்கல, வெறும் நமக்கு. இப்ப நாம் எந்த அளவுக்கு இந்த காரியத்தை செஞ்சுக்கிறோம், நமக்கு தப்பிக்கிற சாக்கியம் தேவன் கொடுப்பார்.
தேங்க்யூ பிரதர். சகோதரர்கள் மூவருக்கும் ஒன்னே கால் மணி நேரம் கடந்துட்டோம். ரெண்டு முழுமையான
இன்னொரு சின்ன பாயிண்ட், இன்னொரு சொல்யூஷன், அது ஒரு சின்ன 1 minute சொல்றேன்,
சொல்லுங்க.
அது இன்னொரு சொல்யூஷன், இந்த வெதுவெதுப்பான நிலைக்கு நம்ம இன்னும் நெருக்கமா ஆகணும் தேவனுக்கு. எவ்வளவு நெருக்கமா நம்ம தேவனுக்கு ஆவறோம், உதாரணத்துக்கு அதுக்கு அர்த்தம்னா ஜபம் மாத்திரமல்ல, வேதத்தின் ஆராய்ச்சி,
தியானம்,
தியானம். மூணாவது வந்து சகோதரர்களுடைய ஐக்கியம், எதை பிரதர் சொன்னாரு, அது ஐக்கியம் வந்து வெறும் மீட்டிங்ஸ் மாத்திரம் இல்ல, கன்வென்ஷன்ஸ் மாத்திரம் இல்ல, அது வந்து வாட்ஸ்அப், டெலிபோன். இந்த ஐக்கியத்துல ஆவிக்குரிய விதத்துல கத்து கதை சொல்றது இல்ல,
ரொம்ப முக்கியம்.
நீங்க சொல்றீங்க தமிழ்ல வெங்காயம் ஊர்க்கா, அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. நாம பேசணும் ஆவிக்குரிய சத்தியம். அந்த மாதிரி இருந்தானா நம்ம அனல் தான் இருக்கோம். ஏன்னா யார்கிட்ட இருக்கோம்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட, இயேசு கிறிஸ்து கிட்ட. எல்லாமே அவருடைய மகிமைக்கு செய்யும் போது அந்த ஹீட் நமக்கு அனலா தான் இருக்கும்.
அவர்களோடு நெருங்கும் போது அவங்களுடைய அனல் நம்ம இடத்துல பற்றிக்கும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப பிரயோஜனமான பாயிண்ட்ஸ் நீங்க
சொல்லிட்டு சொல்ல விரும்புறேன். இந்த வெதுவெதுப்பான நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த நிலைமைக்கு போகாம இருக்கணும்னா, நமக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சகோதரருடைய கிரியைகளை பார்க்கும் போது வெதுவெதுப்பான நிலை புரிஞ்சுக்க முடியும். ஓ, அப்போ ஆனா இந்த நிலைமை என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து தொத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப நான் வெதுவெதுப்பா இருக்கிறேன்னா, என்னை பார்த்து ஒருவேளை அதன்படி இருந்தார்னா தொற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ ஐக்கியத்துல கூட ரொம்ப ஜாக்கிரதையா தெளிந்த புத்தியில சத்தியத்தின் ஞானத்துல அங்க பழக வேண்டியது அவசியம்.
இது ரொம்ப வேலிட் பாயிண்ட். சகோதரர்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா, ஒருவேளை லவோதிக்க கால பகுதியில வெதுவெதுப்பாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு கர்த்தரே ரிப்போர்ட் பண்ணனால அநேகர் அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம சொல்லிட்ட பல காரணங்களினால. அப்ப நம்ம எதிரில பார்க்கிறவங்க, திரும்பி பார்க்கறவங்க எல்லோரும் அப்படி இருப்பதனால ஒருவேளை அதுவே நமக்கு சரியான நிலை போல நம்மே அறியாம அந்த நிலைமைக்கு நம்ம போயிடும்.
இந்த கன்வென்ஷன்ல கூட சில பேர் கேக்குறாங்க, பிரதர் என்ன பிரதர் அவங்க எப்படி இருக்கிறாங்களே, நம்முடைய பிஹேவியர். இந்த கன்வென்ஷன்ல நிறைய புது சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம ஒரு அனல் கண்டிஷன் காமிக்க வேண்டியது அவசியம்.
தேங்க்யூ பிரதர். நோ, ப்ளீஸ். நாம இப்போ ரெண்டாவது கேள்வி போவோம். தேங்க்யூ பிரதர். ஏன்னா லுக்வார்ம்னஸ் வெதுவெதுப்புக்கு நம்ம போதிய அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ. அதாவது வெதுவெதுப்புனா என்ன, அதுக்கான சில பிராக்டிக்கலான உதாரணங்கள், அப்புறம் அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன என்று பார்த்தோம். இப்ப இரண்டாவது கேள்விக்கு நாம போலாம். இரண்டாவது கேள்வி வசனம் பதினேழை மையமா வைத்து சிஸ்டர் அது வாசிங்க 3:17.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவானான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால்.
இந்த வசனம், அதாவது இது இந்த லௌதீக்கிய சபையினுடைய சபை, இந்த காலத்தினுடைய சபை இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை பத்தின ஒரு ஜெனரல் கமெண்ட் பிரதர் ரிச்சர்ட். இது இந்த காலத்து சபை குறித்து என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க?
வெளிப்படுத்தல் 3:17 இது குறித்து அங்க பார்க்கும் பொழுது, இது நேரடியாக பெயர் சபைக்கு அங்க சொல்லிட்டாலும் இந்த வசனம், ஆனா நாம் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம ஆராய்ச்சி நம்முடைய படிப்பினைக்காக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இதோட முடிவு ரொம்ப ஒரு எச்சரிப்பான ஒரு முடிவு. வாயிலிருந்து வாந்தி, அதோடைய அர்த்தம் என்னன்னா வாய்ப்பு எடுத்துருவேன். கிருஷ்ணன் கூட ரொம்ப அருமையா சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய அனுமதி கூட என்ன பண்ணிடுவேன்னா அங்க எடுத்துருவேன் ஒரு எச்சரிப்பு இருக்குது. இதை குறிச்சு பார்க்கும் பொழுது அவங்க இருக்கிற நிலையை குறிச்சு கர்த்தரே சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிர்வாணி. இதுதான் இந்த நிலை. ஆனா இந்த நிலை இருந்துட்டா கூட அந்த உணர்வு இல்லை.
அவங்களுடைய நிஜ நிலையை குறித்த ஒரு
உணர்வற்ற நிலை என்ற ட்ரூத் இருக்கு. செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் பாயிண்ட் கூட, அதாவது ஒரு திருப்தியாக கூடிய ஒரு நிலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு அந்த வசனத்துடைய பிற்பகுதியில், நீ என்ன சொல்ற, நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறைவில்லை நீ நினைச்சிட்டு இருக்கிற. இதனால்தான் என்ன சொல்றேன், வாய்ந்த என்ன பண்ணிடுவேன்னா அந்த வாந்தி பண்ணி போடுவேன். இது ஒரு மேலோட்டமான கமெண்ட்.
அதாவது அவங்களுடைய நிஜ நிலையை பற்றின ஒரு உணர்வற்ற ஜனங்களாக அவர்கள் இருக்கிறாங்க. தங்களை பற்றிய ஒரு சரியான உணர்வு இல்லாத ஒரு நிலையில் இருக்கு.
ஒரு பாயிண்ட், தங்களை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிற விஷயம் தான் செகண்ட் பாயிண்ட்ல அங்க வருது.
தேங்க்யூ. ஒரு ஜெனரலான கருத்துக்காக தான் கேட்டேன். இப்போ சகோதரர் குர்ஜினோ அவர்கள் கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டினுடைய விளக்கம், அதாவது இந்த லௌதிக்கேய காலத்து பரிசுத்தவான்கள் என்று அந்த அழைப்புக்குள்ள இருக்கிறவங்க, நீ ஐஸ், அதாவது நிர்பாக்கியம் உள்ளவனும் மன்னிக்கணும், இல்ல 18 இல்ல, நான் ஐஸ்வர்யவனாகும் மன்னிக்கணும், நீங்க 17 தான், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். மறுபடியும் அவர்கள் தங்களை பற்றி ஒரு நிலையை தானாக எண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த வசனத்துல வந்து கர்த்தர் சொல்ற அத்தனை வார்த்தைகள் என்ன எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும் கேட்டா, மறுபடியும் நம்ம அந்த 1874 இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஸ்டார்டிங்ல இப்ப 1874 கண்ணோட்டத்தில் கர்த்தர் ஏன் இப்படி பேசுறாருன்னா, ஐ திங்க் என்னுடைய யோசனை, இது வந்து அவரு பிலடெல்பியா சபையை ரிவ்யூ பண்றார். இப்ப பிலடெல்பியா சபையில வந்து பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த ரெஃபர்மேஷன் சீர்தீர்த்துதல் மூலமாய் தேவனுடைய வசனத்திலிருந்து சத்தியம் வெளிப்பட ஆரம்பிச்சு, நிறைய சத்தியம் அநேக கருவிகள் மூலமாய்,
மார்ட்டின் லூத்தர்,
வெஸ்லி, ஸ்விங்லி, நாக்ஸ், அநேக மூலமாய் வந்துக்குது. நிறைய ஆக்டிவிட்டி, பைபிள் ஸ்டடி ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சரி,
நமக்கு நல்லா தெரியும் அந்த பைபிள் ஸ்டடி ஆக்டிவிட்டியில தான் வந்தது பிரதர் ரசல். அவர் ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி, ஜானஸ் வெண்டலுடைய பைபிள் ஸ்டடி பார்த்தா தான் அவருக்கு இன்ஸ்பயர் ஆயிட்டார். பைபிள் தான்
18th செஞ்சுரி முழுவதும் இந்த ஒரு வளர்ச்சி இருந்தது, வேதத்தின் மீதான ஒரு தியானம் அதுக்கு முன்பு இருந்த எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இருந்தது உண்மை.
எஸ், கண்டிப்பா. இந்த வகையில இருக்கும்போது ஒருவேளை கர்த்தர் வந்து சொல்றாரு, இப்ப நீங்க இவ்வளெல்லாம் வாங்கிட்டு நீங்க மறுபடியும் உங்க தாய் அந்த தாய் சபை மாதிரி நீங்க ஆகிறதுக்கு விரும்புறீங்கள போல தெரியுது. அந்த தாய் சபை வந்து உலக சொத்து, உலக பாரம்பரிய, உலக வந்து அந்த ஷோ எல்லாம் அந்த அந்த இது காரியத்து மேல ரொம்ப முக்கியத்துவம் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்க கூட போல அந்த மாதிரி போல தான் ஆயின்கிறீங்க. நீங்க கூட ஒரு பாபிலோன் அமைப்புக்குள்ள சேர்ந்துருக்கிறீங்களே போல தெரியுது.
அதாவது உங்களுடைய கருத்து என்னன்னா, இது லவுதுக்கிய சபை பார்த்து சொல்லிட்டாலும் கர்த்தர் வந்து பிலடெல்பியா பீரியட்ல இந்த சர்ச் இந்த ரெஃபர்மேஷன் மூலமா,
எனக்கு அவர் எப்பவுமே முழு யுகத்து குறித்து தான் பேசுவாரு இன் கண்டினியூஷன். பிலடெல்பியாவுக்கு முடிச்சு இப்போ நெக்ஸ்ட் இந்த பிலடெல்பியால என்ன ஆசீர்வாதம் வந்துக்குது, அதனுடைய பிளெஸிங் யார் வாங்குவோம்னா லவுதோக்கியா வாங்குவோம்
கண்டிப்பா.
இப்ப லவுதோக்கியா அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன மாதிரி கண்ணோட்டத்துல வாங்கிட்டாங்க, அவங்க இந்த ஆசீர்வாதம் வாங்கி அவங்கல இருந்து என்ன ஆசீர்வாதம் வெளிப்படுது, அவங்கல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வெளிப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க அதை வச்சு தாங்களை ஐஸ்வர்யம், தாங்களை வந்து ஒரு திருப்தி, தாங்க கிட்ட என்ன சொல்லனா தாங்களே ஒரு நல்ல ஆவிக்குரிய நிலை பிளஸ் உலக பிரகாரமான நிலை ரெண்டும் கலந்து வந்து நடத்திக்கிறாங்க. இதுக்கு வந்து பிரதர் ரசலோடு இருக்கிற காமெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 1916 வரை பிரதர் ரசல் வந்து இந்த கண்ணோட்டத்தில் தான் பேசிட்டார். பட் இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, எப்படி மார்ட்டின் லூத்தர் மூலமாய் வந்தது லூத்தரன் சபையே, ஆரம்பத்தில் எவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க சத்தியத்துக்கு, ஆனா பின்பு என்ன ஆயிடுச்சு, வெஸ்லி ஜான் வெஸ்லி மூலமாய் வந்து மெத்தடிஸ்ட் சபையே எவ்வளவு வைராக்கியமா இருந்தாங்க அந்த சத்தியத்துக்கு, அப்புறமா என்ன நிலை ஆயிடுச்சு, கடைசி மகிமையான ரிஃபார்மர் சார்ல்ஸ் ஸ்டேஸ் ரசல் மூலமாய் வந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த நிலைமைக்கு தான் போவோம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொல்லலாம், நடந்துட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா பார்க்கும்போது நடந்துட்டு தான் நம்ம பார்க்கணும். நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய விதத்துல அந்த 7 தூதன் வெளிப்பட்ட அந்த 50,000 பேஜஸ் உடைய ரைட்டிங்ஸ்ல என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, நமக்கு ஐஸ்வர்யமும் நம்ம புது சொல்றதுக்கு யாருமே சொல்ல முடியாது, எல்லாமே வந்து நம்ம கிட்ட தெரியும். அந்த திருப்தி
மறுபடியும்
அந்த தேவை ஃபீல் பண்றது இல்ல,
தேடல்
தேவை ஒரு தேவைப்படுது அது வரணும், ஆனா நம்ம தேவைப்படுது இல்ல வந்தானா எப்படி. சோ அந்த மாதிரி வந்து தேவைப்படாத விஷயம் எனக்கு ஞாபகம் வைக்கணும். நம்ம ரொம்ப வித்தியாசமான சபை, நம்ம ராஜ்யத்தின் சபை, திஸ் இஸ் த கிங்டம் சர்ச். இப்ப ராஜ்யத்தின் சபை இருக்கும் போது நிறைய வந்து ஐஸ்வர்யம் இங்க இருக்குது, உலகத்தில இருக்கு சபையில இருக்கு, ஞாபகத்தில் வைக்கணும். உலகத்தோடு இருக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் வசனங்கள் வாசிப்போம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தானியேல் 12 நாள் அறிவு பெருகி போவும், எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை மாறிச்சு, எவ்வளவு வசதிகள் இருக்குது, எவ்வளவு பொருள்கள் இருக்குது, எப்படி அந்த விஷயங்கள் வந்து இப்போ பொதுவான மனுஷன் வாங்குற அளவுக்கு எல்லாம் ஆயிட்டுக்குது நம்ம நல்லா தெரியும். சபையில என்ன மாதிரி ஆசீர்வாதம், லூக்கா 12:37 ஆவிக்குரிய விளக்கம், தேவ திட்டத்தின் விளக்கம், வசனத்தின் விளக்கம், தீர்க்க தரிசனத்தின் விளக்கம், எந்த அளவுக்கு தேவன் வந்து நமக்கு வெளிப்பட்டிருக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு டேஞ்சர் என்னன்னா, நமக்கு நம்ம ஐஸ்வர்யமும் நமக்கிட்ட நிறைய இருக்கு, நம்ம எதுக்குமே தேவையில்லை. தப்பு சொல்ல தப்பு நினைக்கூடாது. சிலர் பேர் கூட என்ன சொல்றாங்கன்னா, சகோதரர் ரசல மீறி எதை பேசக்கூடாது, நம்ம என்ன சொல்லணும், நம்ம சொல்லணும் இது தப்ப நினைக்கூடாது, பிளீஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சகோதரர் ரசல் மூலமாய்தான் நம்ம சத்தியத்தை வாங்கிருக்கிறோம், சகோதரர் ரசல் கொடுத்த விளக்கத்துல தான் நம்ம வந்து வெளிச்சத்துல வந்திருக்கிறோம். ஆனா ஒரு நல்ல பாயிண்ட் நோட் பண்ணு, சகோதரர் ரசல் கூட தேவன் கம்ப்ளீட் பைபிள் விளக்கம் கொடுக்கிறதுக்கு அவர் கொடுக்கல. இது வந்து இப்ப கடைசி சபைக்கு தேவன் வச்சிட்டு இருக்கிறார், சகோதரர் ரசல் தான் இது சொல்றதுக்கு தேவன் பைபிள்ல வச்சார். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22 10.
பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது.
பாருங்க, இது சகோதரர் ரசல் பேசுகிறார். அவரே சொல்றார், டோன்ட் ஃபார்கெட் யுவர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். I never made you volume students. I never made you reprint students.
அதாவது நீங்கள் வேதமானவர்கள்,
நீங்க வேதமானவர்கள், உங்களுக்கு வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் உங்க உதவிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க தயவு செய்து தப்பு பண்ணாத, என வணங்காத, எனக்கு வணங்காத, என் காலுக்கு உழுகாத, நீ கர்த்தருடைய ஊழியம் செய், கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம் வந்து வரவே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம மத்தியில தெரிஞ்சா தெரியாம தெரியல மூப்பர்கள் இப்படி பேசுறாங்க. சோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அப்போ கரெக்ட் நீங்க சொல்றது. சோ அப்போ இந்த வசனத்துல இருக்கிற அந்த வார்த்தை, அதாவது இந்த லவுதீசியன் சர்ச் வந்து நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன், இப்படி எல்லாம் நினைப்பது ரொம்ப முக்கியமா. நம்ம
ஸ்பிரிச்சுவல்
அந்த பிளஸிங்ஸ்.
அப்ப லாஸ்ட் என்ன சொல்றது, எதுக்கு தேவையில்லை,
எதுவும் தேவையில்லை, இதுக்கு மேல நம்ம ட்ரை பண்ணு. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இன் ட்ரூத், சத்தியத்துல ஒரு சுய திருப்தி.
ஐ நோ, ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு அதுக்குமே தேவை, வேற எதுவும் தேவையில்லை. அது வந்து உண்மை இல்ல, இல்ல அது அப்படி தேவன் வைக்கல.
அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நாம எடுக்கக்கூடாது.
அப்படி இருக்கக்கூடாது, ஒருவேளை அது அப்ளை ஆகுது இப்போ இந்த யுகத்தின் கடைசியில.
சத்தியம் அல்லாத வேற எதுவும் விஷயம் இருக்கா புதர்? ஒருவேளை இந்த வசனத்துல
ஐஸ்வர்யமா
நமக்கு
கேரக்டர், கேரக்டர் அந்த தேவனுக்கு எதிர்பார்க்கிற அந்த குணலட்சணம், ஏதோ ஒரே மண்ணில் வளரும், அந்த மண் பேர் வந்து தாழ்மை. அந்த இருக்கிற குணலட்சணங்கள் ஒருவேளை அது கூட இதுக்கு அப்ளை ஆகும்.
குணலட்சணங்களினுடைய வளர்ச்சியிலும்
அப்படி இருக்கலாம்,
போதும் என்கிற ஒரு நிலை
அப்படி கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம்.
அப்ப நம்ம ரெண்டு க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணிட்டாலும்,
ஏன்னா மெயின் இது சொத்து, இட் இஸ் ஏ ரிச்சஸ். அந்த சொத்து வந்து நம்ம பொதுவா வந்து ஸ்பிரிச்சுவலா தேவனுடைய வெளிப்பட்ட அவருடைய வசனத்தின் வெளிச்சம்.
ஆனா அதான் நம்ம ரெண்டு கேள்விகள் டிஸ்கஸ் பண்ணிட்டாலும், இந்த செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் அதிகமா இந்த காலத்து சபை ஜனங்களுக்கு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு.
அதனால தான் நான் நினைக்கிறேன், கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை ஏதோ நம்ம பொதுவா படிப்போம், இதுக்கு தான் ரொம்ப அப்ளை ஆகுது. நம்ம வாசிக்கணும் லூக்கா 17:10.
அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார்.
இது யார் பேசுவோம்? உண்மை உள்ளவர், உண்மை உள்ள ஊழியக்காரங்கள், உண்மையான ஊழியம் செஞ்சு இந்த இருக்கிற ஐஸ்வர்யம் எடுத்து வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்து எல்லா விதமான வித்துல அவங்களுடைய உயிரே வந்து கொடுத்து எல்லாமே செய்து முடிச்ச பின்பு கருத்து சொல்றார், நீ சொல்லு, நீ அப்பிரயோஜன, ஏன் அந்த சொத்து உங்களுடையது இல்ல, அந்த ஊழியம் உங்களுடையது இல்ல, அந்த ஜனங்கள் உங்களுடையது இல்ல, நீ கூட உங்களுடையது இல்ல, எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை. தேவன் உங்க மூலமாய் வர வச்சிருக்கிறார். லாபம் உங்கள்ல இருந்து இல்ல, லாபம் அவர்ல இருந்து தான் வெளிப்பட்டுச்சு.
தேங்க்யூ பிரதர். அதாவது சத்தியமாக இருக்கட்டும், குணலட்சணங்களா இருக்கட்டும், பலியின் பிரயாசங்களாக இருக்கட்டும், அதனால ஒரு திருப்தி நிலைக்கு நாம என்ன வேண்டாம்,
அது இருக்கக்கூடாத வாய்ப்பு இல்லை.
ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ சகோதரர் அருண் உங்களிடத்துல அந்த வசனத்தினுடைய பின்பகுதி, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம், இதுல நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கு? அதாவது நீங்க இந்த நிலையில தான் இருக்கிறீங்க, அதாவது நீங்க உண்மையிலே நீங்க நிர்பாக்கியம் உள்ளவர், நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர், நீங்க தரித்திரன், நீங்கள் குருடர், நிர்வாணியா இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லுவதுல நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பு இருக்கு? ஸ்ட்ரைட்டா நீங்க போயிடலாம் ஆன்சருக்கு, ரொம்ப சுருக்கமா இருக்கட்டும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயங்கள் வந்து யாருக்கு சொல்றாருனா கான்சக்ரேட்டட் அர்ப்பணிச்சவர்கள். அதில் விசேஷமாக வெது வெதுப்பா இருக்கிறவர்களை நிலையை பற்றி தானே ஒரு விஷயங்கள் கத்திர இயேசு பேசுறான். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அறியாமல் என்ற வார்த்தை கவனிக்க வேண்டிய வார்த்தை. வெது வெதுப்பா இருக்கிறவர்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் ஐந்து காரியங்கள் அங்க இருக்குது. இந்த ஐந்து காரியங்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில உணராமல் இருப்பார்கள். இப்ப அந்த ஐந்து காரியங்கள் என்ன என்பது ஒன் பை ஒன்ன பாக்கலாம். இதை நான் ரிவர்ஸ் போறதுக்கு நான் விரும்பிட்டேன். ஏன்னா ஏன் நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் போறோம்னா நம்ம விளக்கம் கொடுக்கும்போது புரியும்.
ஓகே,
சோ முதல் அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னா நிர்வாணி என்ற வார்த்தை பயன்படுத்துறார். சோ நிர்வாணி சொல்லும் போது இந்த நிலைமைய வெதுவெதுப்பா இருக்க ஒரு சகோதரர் நிச்சயமாக அறிஞ்சுக்க முடியாது. அப்போ நிர்வாணியுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லும் போது இந்த நேரத்துல நம்ம ரொம்ப தாழ்மையில ஒரு இந்த விஷயங்களை வைக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம தனிப்பட்ட வகையில ஸ்டடி பண்ணும் போது நமக்கு கிடைச்ச ஒரு ரீசனபிளான விஷயங்கள். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த அர்ப்பணித்தவர்கள் நிச்சயமாக ஒரு வஸ்திரம் வாங்கி தான் வராங்க. கான்சக்ரேஷன் லைஃப்குள்ள அந்த பரிசுத்தலத்துக்குள்ள போகும் போதே அவர்கள் வெண்வஸ்திரம் வாங்கி தான் வராங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் வெதுவெதுப்பாக கூடிய வாய்ப்பு கண்டிப்பா வரும். அந்த நேரத்தில் அந்த வஸ்திரத்தை உறிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் தாங்கள் நிர்வாணி ஆயிட்டு மறுபடியும் தேவன்கிட்ட கிருபை கேட்கும் போது மறுபடி இன்னொரு டைம் வெண்வஸ்திரத்தை தேவன் கொடுக்கிற மாதிரி அந்த கான்செப்ட் பைபிள் எங்குமே இல்லை. அப்போ நீ நிர்வாணியா இருக்கிறதுனால அர்த்தம் என்ன? ரொம்ப ஆச்சரியம். இது நம்முடைய ஒரு மூத்த சகோதரர் கொடுத்த விளக்கம் ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சு. நிர்வாணியுடைய அர்த்தம் என்னன்னா இவங்க ஆல்ரெடி கர்த்தருடைய அந்த நீதிமான் வஸ்திரத்தை வாங்கிட்டான், வெண் வஸ்திரத்தை வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணேன்னா டிரெஸ் சரியா போடல. இதை நம்ம எங்க கண்டுபிடிக்கிறோம்னா இதே லவோதிக்கா சபையை பத்தி ஒரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 16:15 லவோதிக்கா சபையை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு, படிக்கலாம். வெளிப்படுத்தல் 16:15,
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு.
நிர்வாணமாய் நடக்காத படிக்கு வெண்வஸ்திரத்தை வாங்க சொல்லல, என்ன சொல்றாருங்க?
தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
காத்துக்கொள்கிறவன். அப்போ இங்க நேக்கட்னஸ் நிர்வாணம் என்று
வாங்கிட்டது, ஏற்கனவே வாங்கினா
சரியா போடல், சரியா போடாம நிர்வாணம் தெரியற மாதிரி.
அது பிராக்டிக்கலா பேசினா
பிராக்டிக்கல் என்று சொல்லும் போது கர்த்தருடைய நமக்கு தெரியும் நம்ம கான்சக்ரேஷன்ல இருந்து மறிக்கிற வரைக்குமே நம்முடைய சொந்த நீதினால தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்ம அணி அழுக்கான கந்தை. சோ கர்த்தருடைய நீதி அவருடைய நிலைமையை நமக்காக தியாகம் பண்ணிட்டாரு. அந்த நீதி நிலைமையில தான் நம்ம செலுத்துற வழிய தேவன் அங்கீகரிப்பார். ஆனா இந்த வெதுவெதுப்பா இருக்கிறவங்க பலியே செலுத்துறதில்ல சரியா. காரணம் என்னன்னா அப்படியே அவங்க பலி செலுத்தினாலும் அது தேவன் அங்கீகரிக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க வெண் வஸ்திரத்தை சரியாவே அவங்க உடுத்தல். அப்போ இந்த இடத்துல என்ன எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா
அருண் பிரதர், அந்த நிர்வாணமா இருக்கிறது, அந்த வஸ்திரம் கலைந்து போடுறது, அது சாதாரண வார்த்தையில சொல்லணும். ஏன்னா அடையாள பாஷையிலே நாமும் பேசிடக்கூடாது. சோ அது எதை குறிக்குது எக்ஸாக்டா? மிகச்சரியா
வெண் வஸ்திரம்.
அந்த அந்த நம்ம பார்க்கணும் நிர்வாணியா இருப்பது என்பது வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாத நிலை என்று நீங்க சொன்னீங்க. சாதாரணமா சொன்னா
இன்னொரு வசனம் படிக்கலாம். யாக்கோபு 2:15 சேம் இது இதே விஷயங்கள் பத்தி அங்க வருது. யாக்கோபு 2:15,
ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது.
என்ன சொல்றாருன்னா வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் போதுன்னா கண்டிப்பா வஸ்திரம் இல்லாமல் இருக்க மாட்டான், கண்டிப்பா வஸ்திரம் இருக்கும். அப்போ என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா இது ஒரு ஒரு குறைவு பத்தி அங்க பேசிட்டார். என்ன குறைவு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உபதேசம், 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு, அதை பற்றின ஒரு அறிவு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும், போதுமான அறிவு பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். ஏன்னா நம்ம எதுக்காக நீதியின் வஸ்திரம் வாங்கணும், அப்படி நோக்கம் என்ன, அது எதுக்காக பயன்படுத்தணும் என்ற விஷயமே இல்லாம இருக்கும் போது கண்டிப்பா அதை பயன்படுத்தாம தான் போகும். அந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷன் நிர்வாணமான ஒரு நிலை.
கர்த்தருடைய விலை கிரயத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு ஒரு நீதிமான் நிலையில தொடர்ந்து நம்ம காத்துக்கொள்ளப்படுவதை அவர்கள் பயன்படுத்துறது.
ஏன் நம்ம பாவி கர்த்தர் இயேசு ஏன் பாவத்தை மறைச்சார், மூடினாரு, ஏன் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், எதுக்காக வெண் வஸ்திரம் கொடுத்தாரு, தெரியல.
அது எப்படி காத்துக்கொள்ளணும்
தெரியல.
சொல்லும்
போது இது நிர்வாணமான நிலை.
நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் வேகமா, ஏன்னா நீங்க ஐந்துன்னு பிரிச்சுட்டீங்க, அப்போ ஒவ்வொன்றுக்கும் நேரம் எடுக்க முடியாது.
So next point, என்ன தமிழ்ல இங்க படிக்கிறோம்னா
குருடன்.
குருடன் சார், இவர் ஏன் நிர்வாணமா இருக்கிறார்னா, காரணம் குருடன். சோ இந்த குருடன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், உடைய விஷயங்கள் பார்க்கும்போது இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி இவர் ஏன் நிர்வாணம் இருக்கிறார்னா, இந்த மாபெரும் சத்தியத்தின் வெளிச்சத்தை சரியா அவர் மனக்கண்கள்ல பார்த்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்.
அப்ப இந்த குருட்டுத்தன்மை ஆவிக்குரிய
அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லணும்னா, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரே இரண்டாம் வருகை வந்திருக்கும் போது 10 உபதேசங்களை பற்றி ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவான அறிவு பெற்றிருக்க வேண்டியது அவசியமா. இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட். ஏன்னா சில நேரங்களில் நான் ஒரு எக்லீஷியால இந்த க்வெஸ்சன் கேட்டேன், 10 வெள்ளிக்காஸ் ஜஸ்ட் என்னன்னு கேட்டேன், யாரும் ஆன்சர் பண்ணல. ஒரு ஸ்கூல் பையன் ஸ்கூல் பையன் சண்டே கிளாஸ் படிக்கிற பையன் அப்படியே ஆன்சர் பண்ணான். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது ஜஸ்ட் 10 வெள்ளிக்காஸ் ஓரளவு சொல்றது முக்கியம் இல்ல, ஒவ்வொரு உபதேசங்களை பற்றின ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்
அது நம்முடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு முக்கியம்.
அதனுடைய
பயன்பாடு என்ன, இது நம்ம பெற்றிருக்கிறவர்களாகவே இருக்கணும்.
இது வந்து குருட்டுத்தன்மை. அதுக்கப்புறம் ஏன்னா குருட்டுத்தன்மை ஒரு ரெண்டு அர்த்தம் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து கூட குருடனா இருந்தார் வசனம் இருக்குது. எங்க வசனம் படிக்கிறோம்னா, ஏசையா 42:19 என் தாசனை அல்லாமல் குருடன் யார். கர்த்தர் இயேசு குருடன். ஆமா, என்ன அர்த்தம்னா, அவர் உலகத்தின் விஷயங்களுக்கும் உலகத்தின் ஞானத்துக்கோ அவர் குருடனா இருந்தார். என்ன தரித்திரம் நிலைமை என்று சொல்லும் போது, ஆவிக்குரிய தரித்திரம், போதுமான ரீப்ரிண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா விஷயங்கள் உள்ள போகல்,
பயன்படுத்த
அந்த ஒரு ஒரு தரித்திர நிலைமை இருக்கிறதாக கண்டுபிடிக்கிறோம். ஆனா சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லிக்கலாம், 12 வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட் இருக்கு, 6 வால்யூம் இருக்குது, நல்லா படிக்கிறேன் பிரதர், டெய்லியும் படிக்கிறேன் பிரதர், நோ ஒரு பிரயோஜனம் இல்ல. எல்லாம் எங்க இருக்கணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையில அங்க இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு.
தரித்திரன்னு சொல்லும் பொழுது அது நம்ம உண்மையிலே இருதயத்துல பெற்றெடுக்கணும், கரெக்ட். ஆனா ஒரு லிட்டரலா ஒரு புக் ஷெல்ஃப்லயோ கபோர்ட்லயோ இல்ல.
நான் பெருமையா காமிப்பேன், பாருங்க எவ்வளவு வச்சிருக்கேன் பாரு, எந்த பிரயோஜனம் இல்லை. தரித்திர நிலைமை, சோ இது தரித்திர நிலைமை. சோ அப்போ ஏன் தரித்திரனா இருக்கிறார் என்று பார்க்கும் போது, இந்த மாதிரி இருக்கிறதுனால அடுத்த வார்த்தை
பரிதபிக்கப்படத்தக்க.
இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இப்படிலாம் இருக்கிறதுனால கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறார்னா, ரொம்ப பரிதாம இப்படி இருக்கிறார். இத பத்தி இந்த பரிதபிக்கப்படக்கூடிய வார்த்தை உடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19 வசனத்துல இவ்விதமா படிக்கிறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, இந்த வெதுவெதுப்பா இருக்கிறவர்கள் தற்கால வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களே பெருசா பார்ப்பான். ஆனா அனலா இருக்கிறவங்க இந்த சந்தோஷங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா, எதோட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, இனி வெளிப்பட போகிற அந்த பெரிய சந்தோஷம் அதை மட்டுமே பார்ப்பாங்க. அதை பார்க்கறதுனால இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு பொருட்டாவே அவங்களுக்கு தெரியாது. இப்ப கன்வென்ஷனுக்கு வரோம், ரெண்டு நாள் மகிழ்ச்சி சந்தோஷம், இது கர்த்தர் கொடுக்கிறார் உண்மையிலே. ஆனா இந்த சந்தோஷ இந்த சந்தோஷத்தை அவங்க மூடிடுவாங்க எதோட கம்பேர் பண்ணும் போதுன்னா, எதிர்கால சந்தோஷம். ஆனா அப்படி இல்லாதவர்கள் பத்தி சொல்லும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கிறான்
உண்மையிலே.
இது ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 4 விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் நிலைமை ரெச்சட் என்ற ஆங்கில வார்த்தை வருது. இதனுடைய கிரேக்க வார்த்தை வரக்கூடிய இன்னொரு வசனம் படிச்சு நமக்கு ஈஸியா புரியும். இந்த தமிழ்ல நிர்பாக்கியம் உள்ளவன், இதே கிரேக் வார்த்தை ரோமர் 7:24 வருது. அதாவது பவுல் சொல்லுவாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். சோ இந்த நிர்பந்தம் நிர்பாக்கியம் இந்த வார்த்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4 கண்டிஷன் அவங்க இருக்கிறதுனால, தங்கள் நிலையை அவங்க சரியா புரிஞ்சுக்காததுனால அவர்கள் எந்த நிலைமைக்கு இருக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு வாடக்கூடிய நிலை, ஒரு வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை, ஒரு ஒரு இயலாத நிலை, ஒரு உதவுவார் இல்ல அற்ற நிலை.
யாருமே எனக்கு உதவ முடியாத நிலை, அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயத்தை அங்க குறிக்கிறதா இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் நம்ம டைம் இல்லாதனால நம்ம ஸ்கிப்.
அப்போ இந்த குவஸ்டின், அந்த கேள்வியினுடைய மையம், இந்த வசனத்துல நமக்கு இருக்கிற எச்சரிப்பு என்ன?
நான் ஏன் இப்படி இருக்கேன் சுருக்கமா? எஸ் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், இது முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எச்சரிப்பு நம்ம கேட்கணும். இந்த நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் வாங்கியிருப்போம், வெது வெதுப்பா இருக்கக்கூடிய கண்டிஷன். இந்த நிலையில இந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை இருந்துச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு வெது வெதுப்பான நிலை. சோ கத்தரே, சோ இங்க நமக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கடிந்து கொள்ளுதல் பண்றான். இது ஒரு கடிந்து கொள்ளுதல். இது கடிந்து கொள்ளுதலா பார்க்கும் போது அது நிச்சயமா பின்வழிக்கு கொண்டு போகாம அது முன்னோக்கி கொண்டு போறதுக்கு தான் வாய்ப்பு அங்க இருக்கும்.
கேள்விக்கு போயிடலாம். மூன்றாவது கேள்வி 18வது வசனம் குறித்து. சோ இப்படிப்பட்ட ஒரு நிர்பாக்கிய நிலையில இருக்கிற லவோதிக்கேய சபை பார்த்து சொல்லும் போது, 18, நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். பிரதர், இது இந்த ஒரு நிலைமையில இருக்க வாய்ப்புள்ள லவோதிக்கேய சபைக்கு அந்த நிலையிலிருந்து அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம கர்த்தருடைய ஆலோசனை. சோ இந்த ஆலோசனையில அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுடைய கமெண்ட், நீங்க ஐஸ்வர்யவான் ஆகும் படிக்கு நெருப்புல புடமிடப்பட்ட பொன்னை வாங்கிக்கொள் என்று சொல்றார். நம்ம கேள்வி என்னன்னா, ஒருவேளை இந்த ஆலோசனை அப்படியே நம்ம சீரியஸா எடுத்து அதை செய்வதற்கு முயற்சி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான அனுபவங்களுக்குள்ள நம்ம போவோம்? இந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்க முயற்சிக்கும் போது இந்த ஆலோசனை எந்த விதமான அனுபவங்களை கொண்டு வந்து தரும்? நம்ம பொன் வாங்கணும், ஆனா அந்த பொன் எங்க வாங்கணும் அப்படின்னா புடமிடப்படுகிற பொன் வாங்கணும் என்று சொல்லும் பொழுது என்ன அனுபவங்களுக்குள்ள இது நம்மை கொண்டு போகும்?
ஆக்சுவலி மறுபடியும் இந்த வசனத்துடைய அர்த்தம் நீங்க கேட்கல.
ஆமா, ஆனா நீங்க சொல்லலாம், நீங்க வந்து கேக்குறீங்க, ஷார்ட்டா சொல்லலாம்.
அதாவது இந்த வசனத்துடைய அர்த்தம் பார்க்கும்போது நம்ம பொண்ணு என்ன புரியணும், அப்புறமா இங்க கர்த்தர் வந்து புடமிடப்பட்டு அந்த பொண்ணு நீங்க இடத்துல நீங்க வாங்குங்கள் சொல்லும் போது நம்ம தெரியும் இது வந்து 17வது வசனம் சம்பந்தமா அவர் பேசியிருக்கிறார்.
ஆமா,
பேர் சபை லவோதிக்கேயில ஆரம்பத்துல ரெஃபர்மேஷனுக்கு பின்னாடி உலக
பிரகாரமாக
உலக பிரகாரமாயி அப்புறமா வந்து கர்த்தர் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு ஆலோசனை, நான் உங்களுக்கு ஆவிக்குரிய பெரிய வளர்ச்சிக்கு கூப்பிட்டுக்கிற, நீ இது மறந்துட்டீங்க. அதை வந்து அப்படி எடுக்கலாம். பட் நமக்கு இது விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, உண்மையா பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும்னா நமக்கு கொஞ்சம் தியானம் செய்யணும். என்ன இந்த பொண்ணு, என்ன இந்த அக்னி இருக்கிற அக்னி மூலமாய் வருது இந்த பொண்ணு, இது என்ன, இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு தூரம் அது புரிஞ்சுக்கிறோம் தான் நமக்கு வந்து எப்படி சொல்லனா நம்மளுடைய கர்த்தர் சொல்ற ஆலோசனையில நம்ம வாங்கறதுக்கு விருப்பம் வரும். ஏன்னா அவர் சொல்றார் அவர் இடத்துல வாங்கணும், அவர்கிட்ட தான் இருக்கிறது அந்த புடம், அந்த பொண்ணு. அது கூட புடமிடப்பட்ட அந்த வகையில நாம வாங்கணும் அவர்கிட்ட. இப்போ பொண்ணு நம்ம நல்லா தெரியும் திவ்ய குறிக்குது, அப்புறம் அக்னி வந்து நம்ம
சுபாவம், அதற்கே உரிய குணலட்சணங்கள்,
அது ஆசரிய குடாரத்துல பரிசுத்த ஸ்தலம் மகபரிசுத்த ஸ்தலத்துல இது விஷயம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுக்கு சுருக்கமா சொன்னா கிறிஸ்து, கிறிஸ்துக்காக தேவன் வச்சுக்கிற திட்டம், கிறிஸ்து தலை கிறிஸ்து சரீரம் ரெண்டுக்கும் தேவன் இந்த திட்டமே வச்சிருக்கிறார். இந்த திவ்ய சுபாவம் திட்டம் அவர் ஆக்சுவலி என்ன பண்ணிக்கிறார் தேவன்னா, தேவர்கள் உண்டாக்கின்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தேவர்கள் உண்டாக்குறதுனா தேவன் தான் தெரியும் தேவர்கள் உண்டாக்குறதுக்கு. இது அவருடைய மிகப்பெரிய செயல்பாடு. இப்ப இந்த தேவர்கள் உண்டாக்கும் போது, அந்த திவ்ய சுபாவம்ல உண்டாக்கும் போது, இந்த திவ்ய சுபாவம் சம்பந்தப்பட்டு தேவையான வளர்ச்சியோ குணலட்சணங்களோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன வச்சிருக்கிறார் நம்மளுடைய தலை கர்த்தராகிய இயேசு. இப்ப கர்த்தராகிய இயேசுக்குள்ள திவ்ய சுபாவம் உண்டாக்கும் போது, என்ன ஞாபகம் வைக்கணும், கர்த்தர் இயேசு இங்க வரும்போது அவர் திவ்ய சுபாவத்தில் வரல, அதுக்கு முன்னாடி அவர் திவ்ய சுபாவத்தில் இருக்கல, அவருக்குள்ளவே திவ்ய சுபாவம் இங்கே ஞானஸ்தானம் எடுத்த பின்பு தான் தேவன் உருவாக்குறார். அந்த திவ்ய சுபாவம் அவருக்குள்ள உருவாக்கும் போது இது எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுது,
இந்த அளவுக்கு
மனக்கண்ணுக்கு, நம்ம மனக்கண்ணுக்கு எவ்வளவு தெரியுது, ஏன்னா நம்ம மனக்கண் வேணும் அந்த உருவாக்குதல் பார்க்கறதுக்கு, அந்த உருவாக்குதல் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்பதான் நாம் புது சிருஷ்டியா விரும்புவோம் கர்த்தர்கிட்ட, அந்த புடமிடப்பட்ட பொண்ணு நான் விரும்புற தேவனே. இது இப்ப இருக்கிற இவ்வளோ அன்பு சகோதரர் சகோதரிகளை எல்லா நிலையில இல்லை, ஒரு சிலர் மாத்திரம்
இந்த நிலையில் இல்லைன்னா எந்த நிலையில், அதாவது
இந்த சுபாவத்துக்கு இல்ல, இந்த இந்த பொண்ணு புரிஞ்சிக்கிறது, இந்த அக்னி புரிஞ்சிக்கிறது, இந்த இப்ப நான் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். கர்த்தர் இயேசுக்குள்ள இந்த விஷயம் நடக்கும்போது பார், வசனம் என்ன சொல்றது, ஹெப்ரியர் 5:8-9, ஹெப்ரியர் 5:8-9,
அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு,
பாத்தீங்களா, அவர் பட்டு பாடுகளினால என்ன கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டார்னா, இதுதான் அந்த திவ்ய சுபாவம் தேவையான கீழ்ப்படிதல். இது இந்த வசனம் வந்து சொல்ல சுருக்கமா சொல்றேன், எனக்கு டைம் இப்ப இல்லை. இன்னொரு வசனம் ஏசாயா 53:10, ஏசாயா 53:10,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயி,
கர்த்தரோ அவரை
நொறுக்க சித்தமாயி.
அப்ப இந்த திவ்ய சுபாவம் இயேசு கிறிஸ்துக்குள்ள உருவாக்கணும், அவர் என்ன
ஆகணும்,
அவர் நொறுக்கப்படணும். இது ஆச்சரியமான விஷயம், என்ன என்ன இருக்கு, இது அவசியம், இதோடைய அழகு என்ன, இதோடைய ஆழம் என்ன, இது தான் அந்த பொண்ணு, புடம் மெடப்பட்ட பொண்ணு.
நேரடியா நான் கேக்குறேன், ரொம்ப ஷார்ட் ஆன்சர். அப்ப இந்த லவதிக்கின் பீரியட்ல, இந்த லவதிக்கிய காலத்துல ஒரு செயின்ட், ஒரு பரிசுத்தவான், இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில திவ்ய சுபாவத்துக்கு உரியவர் ஒருத்தர் உருவாக்கப்படுகிறார் என்று சொல்லும் போது, அவருடைய வாழ்க்கையில என்ன கண்டிப்பா நாம் எதிர்பார்க்கலாம், எந்த அளவு எதிர்பார்க்கலாம்?
இது வந்து அப்போஸ்தலனாகிய யாக்கோப் மூலமாய் சொல்றேன், யாக்கோப்ல 1:12. அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான சோதனைகள் அகப்படுவோம், அநேக விதமான சோதனைகள் அகப்படும் போது அவரு மாம்சத்துல நோவு இருக்கும், வலி இருக்கும், ஆனா ஆவியில சந்தோஷம் அடையும். ஏன், எனக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த பார்வை, என்ன நடக்குது அவருக்குள்ள, அது விஷயம் கொடுக்கப்பட்டதுனால அவர் வந்து ஒரு சந்தோஷம் அடைவாரு. மாம்சம் அழுவோம், ஏன்னா மாம்சம் அழியுது. இப்ப ஒரு அக்னி எப்பவுமே ரெண்டு விஷயம் செய்வோம், ஒன்னு வந்து அது வந்து அழியும், ரெண்டாவது வந்து அது
சுத்திகரிக்கும்.
ஆவி தான் சுத்திகரிக்கிறது, மாம்சம் அழியுது, அழுவோம் மாம்சம். எனக்கு அழியறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா ஒரு விஷயம், 12 வசனத்துல பாருங்க யாக்கோபு என்ன சொல்றாருங்க, வசனம் வாசிக்கலாம், யாக்கோபு 1:12,
சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமனின்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்.
இந்த பொண்ணு விஷயத்துல ஞாபகம் வைங்க, பொண்ணு வந்து 2 stages இருக்கும், அதாவது இந்த கிரீடம், ஜீவ கிரீடம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், ஆனா உங்களுடையது இல்லை, யுவர் அண்டர் ப்ரொபேஷன், நீ சோதிக்கப்படணும்,
இன்னும்
உறுதிப்படுத்திக்கொள்ளணும். உறுதிப்படும் போது உன் கையில இருந்து போயிடலாம், உன் கையில இருந்து போயிடலாம், ஆனா நீ உறுதி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டித்தான் ஏதோ யாக்கோப் சொல்லிங்கறனா, இப்ப அந்த கிரீடம் உறுதிப்பட்டிருக்கும் உங்களுடையது. சோ இந்த ப்ரோசஸ்ல இந்த புடமிடப்பட்ட பொண்ணு வாங்கிங்கனே இருக்கணும். ஏன்னா இதுதான் போய் போய் உங்க கிரீடத்துடைய பொண்ணாயிடும். எனக்கா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு
மகிமையில்
வித்தியாசம் இருக்கு, கிரீடத்துக்கு கிரீடத்துக்கு வித்தியாசம் இருக்கும் மகிமையில. எவ்வளவு பொண்ணு உங்களுடைய கிரீடத்துல போது அவ்வளோ அழகா இருக்கும்.
என்னுடைய கேள்வி எல்லா சகோதரருடைய பிரயோஜனத்துக்காக, இது டைரக்டா நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கும் சோதனைகளை தான் குறிக்குது. இந்த சோதனைகள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இருக்கலாம், ஒரு ரொம்ப ஷார்ட்டா சொல்லுங்க. ஏன்னா இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, அந்த சோதனைகள் தான் அவங்களை அந்த சுபாவத்துக்கே சுபாவத்தில் அவங்களை உருவாக்குது இல்லைங்களா, அந்த சுபாவத்தில் அவங்களை உருவாக்கு. அப்ப அந்த சோதனைகளுடைய வீரியம்
எப்பவுமே சோதனையுடைய முக்கியமான விஷயம் கீழ்படிதல். கீழ்படிதல் தேவன் பார்க்கிறார். இப்ப அந்த கீழ்படிதல் விஷயத்துல அந்த நீங்க சொல்ற வீரியம் சொல்லும் போது, இந்த சோதனையின் விஷயத்துல இது எப்படி இருக்கும்னா, கம்ப்ளீட்டா தள்ளப்பட்ட நிலை.
குட், தேங்க்யூ.
கம்ப்ளீட்டா தள்ளப்பட்ட நிலை, முன்னு வாங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு மதிப்பு, அந்த அன்பு, அந்த அக்கறை சகோதர மத்தியில, அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு, தப்பான காரணத்தான் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்கு அது காரணமாயிட்டு ஒரு தள்ளப்பட்ட நிலை, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு வந்து சில சில சொந்த சம்பந்தப்பட்டு இருக்கிற சோதனைகள், குடும்பத்துல சோதனைகள், எது மூலமாய் நம்ம சுய பரிசோதனை பண்ணும்போது நமக்கு புரியுது, இல்ல இது என்னுடைய ஏதாவது ஒரு வெளியரங்கமான இந்த தப்பு தவறு இல்ல. அப்ப தேவன் என்ன பண்றன்னா, நம்மள வந்து இந்த வகையில பாக்குறாரு. எந்த அளவுக்கு நம்ம நம்ம இலக்க சொல்லிட்டு இல்லைங்களா, எந்த அளவுக்கு உண்மையா இலக்கிறதுக்கு இப்போ தயாரா இருக்கிறோம்.
ரொம்ப சிவியர் அனுபவங்கள்,
ரொம்ப சிவியரா அனுபவங்கள்
கண்டிப்பா. இப்போ
எப்பவுமே ஃபயர் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் த ஃபிளஷ் அண்ட் பியூட்டிஃபுல் ஃபார் த ஆவி.
அக்னி என்பது மாம்சத்துக்கு வழி தான் கொண்டு
வரும், கண்டிப்பா கண்டிப்பா.
அதே சமயத்தில் ஆவியில் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை. அப்ப இந்த காலப்பகுதியில் ஒரு பரிசுத்தவான் திவ்ய சுபாவத்துக்குள்ளாக உருவாக்கப்படுகிறார், அவர் இப்படிப்பட்ட அனுபவங்களை எதிர்பார்த்து இருக்கணும். இதன் மத்தியில் அனுமதிக்கப்படும் பொழுது அதை பொறுமையோடு வாங்கணும், சந்தோஷமா வாங்கணும். அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதை கடந்து அவர் அந்த பக்கம் செல்ல.
பட் இந்த வாங்கும் போது வந்து பிரதர் அருண் சொன்ன அந்த ரீபிரிண்ட் விஷயத்துல, தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய உண்மையான ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய ஜனங்களை வந்து அவங்க வாங்குவாங்க, ஓவர் கம் பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய உண்மையான ஜனங்களை வாங்கும் போது மோர் தென் ஓவர் கமர்ஸா இருக்கும்.
முற்றிலும் ஜெயம் சொல்லுங்கள். அடுத்து சகோதரர் அருண், அந்த வெண்வஸ்திரம் வாங்கணும் இல்ல, அந்த வெண்வஸ்திரம் குறித்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல.
சோ ஃபர்ஸ்ட் இது வாங்குறத பத்தி பேசுறது. சோ வாங்குறதுனாலே கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும், விலை கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும்.
தேங்க்யூ.
சோ அந்த விலை என்ன சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய செல்ஃப் சாக்ரிஃபைஸ். சோ அப்போ இத பத்தி சொல்லும் போது, நம்ம
சுயத்தை தியாகம் பண்ணிதான் இந்த வாங்குதல் பண்ண முடியும்.
அப்போ நம்ம அந்த பரிசுத்தலத்துக்கு போகும் போதே நிச்சயமா நம்ம லைஃப தியாகம் பண்ணிட்டு போகும் போது, அந்த விஷயங்களை பண்ணும் போது, சுயத்தை தியாகம் பண்ணும் போது நமக்கு கிடைக்குது வெண் வஸ்திரம். இப்ப இந்த வெண் வஸ்திரம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விஷயங்கள்லாம், கர்த்தருடைய நீதி, அவருடைய சொந்த நீதி, இது நம்ம வாங்க வேண்டி இருக்குது. ஒருவேளை நம்ம வாங்காம குறிக்குது, வாங்கியிருப்போம், ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்துறது இல்ல,
காத்துக்கொள்வதில்லை.
என்ன காரணம் என்று பார்க்கும் போது, சுயநீதி சில நேரங்களில் வெளிப்படும். உதாரணம் சுயநீதி சொல்லும் போது, நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள், மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவிகள், இதன் நிமித்தமா தேவனுடைய பார்வையில நாம நம்ம நீதிமானா நிற்கிறோம் என்று நினைத்துக் கொள்வது. சோ இதன் விளைவாக என்ன பண்ணிறாங்கன்னா, கர்த்தருடைய நீதியின் மூலமா செய்யக்கூடிய பலியின் வாழ்க்கைய அவங்க கவனிக்கிறது இல்லை, போக்கஸ் பண்றது இல்லை. நம்ம ஏன் பலியின் ஜீவியம் பண்றோம், அது கர்த்தருடைய நீதி ஏன் தேவைப்படுது என்ற விஷயங்கள் அது கவனிக்கிற ரொம்ப குறைவாயிருது. சோ இது ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, தங்கள் சொந்த நீதியின்படி அவர்கள் அதிகமாக பிரயாசம் எடுக்கும் போது, அது நம்ம எங்க கொண்டு போகுதுன்னா, ஒரு துப்பி வாந்தி பண்ணி போடக்கூடிய நிலைக்கு அங்க கொண்டு போவதாக அந்த சகோதரர் கொடுக்கிறான். பட் இது இல்லாம இன்னொரு பாயிண்ட் பிரதர் சொல்லும் போது, ஜஸ்டிபிகேஷன் பை அன் இன்டெலிஜென்ட் ஃபெய்த் இன் கிரைஸ்ட், அதாவது இயேசு கிறிஸ்து மூலமா நான் நீதிமானாக்கப்பட்டேன் அவ்வளவுதான். இது ஒன் வேர்ட் ஆன்சர். ஆனா இந்த அர்த்தம் சரியான அர்த்தம் தேவன் பார்க்கறதில்ல. நிறைய பேர் நம்ம நீங்க கூட நிறைய டைம் அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுத்துவீங்க, நம்முடைய வஸ்திரத்தை அடிக்கடி துவச்சிட்டே இருக்கும். எந்த வஸ்திரம் இது? லிட்ரலா பார்த்தோம்னா நமக்குள்ள ஏதோ ஏதோ ட்ரெஸ் போட்டிருக்கமே அர்த்தம் வருது, அந்த அர்த்தம் அங்க வரதில்ல. வஸ்திரத்துடைய நோக்கமே நிர்வாணத்தை மூடுறதுதான், பாவத்தின் விஷயங்கள், நம்முடைய சொந்த பலவீனங்களை மூடக்கூடிய விஷயம் தான் அந்த வஸ்திரத்துடைய வேலை. இது கர்த்தர் இயேசுவுடைய நீதியினால் நமக்கு கிடைக்கும். சோ இதை நம்ம எந்த அளவுக்கு புத்த சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நன்றி நாம அந்த உணர்வு டெய்லி வரும். ஒரு நாள் துவங்குதுன்னா அல்லது ஒரு நாள் முடியுதுன்னா இந்த நீதியின் வஸ்திரத்தினால் நான் எந்த அளவுக்கு காக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னுடைய பலியை எந்த அளவுக்கு அங்கீகரிக்கிறாங்க, இன்னமும் எந்த அளவுக்கு அங்கீகரிப்பார் என்ற அந்த தினமும் அந்த நன்றி உணர்வு நீதியின் வஸ்திரத்தின் மேல அங்க இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த கரைகள் திரைகளை நம்ம ஜபத்தின் மூலமாக நிச்சயமாக கழுவ வேண்டியது அவசியம்.
உணர்த்தல், அறிக்கை செய்தல், விட்டு விடுதல், அதன் மூலம் கிருபை இறக்கம். அந்த விலை கிரயத்தை ரெகுலரா பயன்படுத்தி அந்த நீதி நம்ம வாங்கிக் கொள்ளுகிறவர்களாக,
சுயநீதி படி வாழ்றவங்க கண்டிப்பா பாவ அறிக்கை பண்ணவே மாட்டாங்க. சோ வெது வெதுப்பான நிலையில இருக்கிறவங்க இந்த விஷயம் பண்ணுவோம்.
தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. சோ நம்ம கடைசி பார்ட் பிரதர் ரிச்சர்ட், அந்த மூணாவது பொருள் வாங்க வேண்டியது கண்ணுக்கு கலிக்கம். கண்ணுக்கு கலிக்கம் அது வாங்குதல் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நமக்கு டைம் முடிஞ்சிடுச்சு. இப்போ
இந்த கண்களின் கலிக்கம் அதை பார்க்கும் பொழுது மேல சொல்லப்பட்ட நெருப்பிலே புடமட்ட பொண்ணா இருந்தாலும் சரி, வெண் வஸ்திரமா இருந்தாலும் சரி, மெட்டீரியல், பட் கண்களின் கலிக்கம் கண்டிப்பா ஒரு புது சிருஷ்டிக்கு அது இருந்தா தான் அந்த மேல ரெண்டு விஷயத்துமே புரியும். கண்களின் கலிக்கம் சொல்றது மெடிசன், கண்கள்ல ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆயிட்டு நல்லா இருந்த கண்ணு ஆனா ஏதோ டிஃபெக்ட் ஆயிருக்குது, அதுல வந்து இந்த அந்த ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணக்குள்ள அந்த தெரியற அந்த விஷயம் அங்க சொல்றாரு.
அப்போ ஆயிடுக்குது, குறை ஏற்பட்டு
ஏற்பட்டு
தைலம் தடவினா கலிக்கம் தடவுனா அது தெரியும்.
என்ன தெரியும் அப்படின்னா நெருப்பிலே புடமடப்பட்ட பொன் நான் வாங்கணும், ரெண்டாவது வெண் வஸ்திரம் அது எனக்கு தேவை, வஸ்திரம் அழுக்கா இருக்குது அந்த வஸ்திரம் எனக்கு கிளீனா வேணும்ன்ற விஷயமே இந்த கண்களின் கலிக்கம்.
முதல் ரெண்டு நாம புரிந்துக்கணும்னா இப்ப இந்த மூன்றாவது மிக
இருந்தா தான் புரிந்து கொள்ள முடியும்
கண்டிப்பா.
அந்த மாதிரி அங்க இருக்குது. ஏன்னா இதை குறிச்சு பிரதர் ரசல் அதை சொல்லும் பொழுது ஆக்சுவலி லிட்டலாவே இந்த கண்களின் கலிக்கம் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து யோவான் 9:6 பூமியில இருக்கிற அந்த தன் உமிழ்நீரை உமிழ்ந்து அந்த மண்ணை அப்ளை பண்ணி கண்ணை அங்க கிளியர் பண்றாரு. அதுல ரெண்டு விஷயம் அங்க கொடுக்கறாரு, ஒன்னு தாழ்மை, இன்னொன்னு சத்தியம். இது இருந்தா மாத்திரம் தான் மேல இருக்க எதுவுமே நமக்கு அங்க புரியும். நான் எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸா சொல்லிடுறேன். ரெண்டாவது ஃபோர்த் வால்யூம்ல பிரதர் ரசல் இதை சொல்லும் பொழுது ஐஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்,
புரிதலின் கண்கள்,
கண்கள் ஆர்வஸ் கிளின்சிங்ல அவர் சொல்லும் பொழுது இந்த கண்களின் கலிக்கம் யார்கிட்ட இருக்கோ அந்த உண்மையான புது சிருஷ்டி முதல்ல அவங்கள்ட்ட தெய்வீக சமாதானம் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கண்களின் கலிக்கம் இருந்தால். ரெண்டாவது அது மாத்திரமல்ல புதிது புதிதான வெளிச்சங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். பாவத்திலிருந்து ஒரு பாவத்திலிருந்தும் ஒரு இருளிருந்தும் ஒரு முற்றிலுமான ஜெயம் அங்க கிடைக்கக்கூடியவர்களாக அங்கிருக்கும் அப்படின்ற கருத்தை குறித்து அங்க சொல்றாரு. சரி, கண்களின் கலிக்கம், அந்த கண்களின் கலிக்கம் என்னன்னு பார்த்துட்டோம். அது இருக்கிறவர் இருக்கிறத ஒருத்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா ரெண்டு முக்கியமான ரொம்ப சுப்பீரியர் பாயிண்ட் சொல்றாரு. ஒன்னு மீக்னஸ், பணிவான கீழ்ப்படுதல் உள்ள நிலை அவர்கிட்ட இருக்குங்களாம். கண்களின் கலிக்கம் யார்கிட்ட இந்த நிலை இல்லையோ அவர்கிட்ட கண்களின் கலிக்கம் இல்லை, அவர் இமீடியட்டா போய் என்ன பண்ணும் அதை வாங்கணும். ரெண்டாவது சொல்றாரு கான்சிக்ரேஷன், அதாவது ஒரு முழு அர்ப்பணிப்பு. இந்த கண்களின் கலிக்கம் இருக்கிறவர்கிட்ட அந்த முழு அர்ப்பணிப்பு கூட அங்க இருக்கும். அதாவது
கண்டிப்பா இதெல்லாம் இருந்தால்தான் அந்த கண் தெரியும்.
அது தெரிஞ்சாதான் மேல இருக்கிற ரெண்டு வாங்க முடியும்.
முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாம எதுவும் வாங்கிட முடியாது. தாழ்மை நாவி, எளிமை நாவி, அது இல்லாம தேவனிடத்திலிருந்து எதுவும் நம்ம பார்த்து வாங்கிட முடியாது.
நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இந்த கண்களின் கலிக்கம் என்பது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றாரு, தி பிரசன்ட் ட்ரூத். ஏன்னா சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் தான் அங்க விடுதலை ஆக்கும். ஏற்ற கால சத்தியம் இது என்ன சொல்றாருன்னா ஒரு தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கான்சன்ட்ரேட்டரும் வாங்கணும். ஒரு எப்படின்னா இப்போ ஒரு மூக்கு கண்ணாடி இருக்கு, வீட்டுல ஒரு மூக்கு கண்ணாடி இருக்குன்னா அந்த வீட்டுல வந்து ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் அதை உபயோகப்படுத்துவாங்க. பட் இது அப்படி பண்ண முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரே குடும்பத்துக்கு ஒரே ஸ்பெக்ஸ், இட் இஸ் நாட் ரைட். அது வந்து கண்களின் கலிக்கம் கிடையாது. அந்த குடும்பத்துல பார்த்தா யாரோ ஒருத்தருடைய ஸ்பெக்ஸ் தான் மத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க.
ஆனால ஒரே அழைப்புக்குள்ள இருக்கவங்க அதை நம்ம அங்க பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தை குறிச்சு.
இல்ல நீங்க இந்த உதாரணம் எதுக்கு சொல்றீங்க எக்ஸாக்டா? ஒரு குடும்பத்துக்கே ஒரு மூக்க கண்ணாடி பயன்படுத்துறாங்க, அப்படி பயன்படுத்தக்கூடாது.
100% ஏன்னா இப்ப ஒரு குடும்பம்
எப்படி பண்ணணும்?
ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் கான்சிக்ரேட்டட் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளயே அந்த செல்ஃப் ஸ்டடி இருக்கணும், சத்தியத்தை தேடுகிற அந்த ஆவல் ரெண்டு பேருக்கு இருக்கணும். ஒருவேளை கணவன் வந்து புதுசுச்சியா இருக்க தொட்டு மனைவிக்கு தேவன் வாய்ப்பு தருது.
அதாவது இந்த கலிக்கம் என்பது எதை குறிக்குதோ, ஒருவேளை இப்ப நீங்க சொன்னது ட்ரூத், முன்பு சொன்னது எளிமையின் ஆவி, தாழ்மையின் ஆவி, முழுமையான அர்ப்பணிப்பு, ஆமா நிறைய விஷயங்கள் வேற வேற ஆங்கிள் சொல்றாங்க. அப்போ இதை வந்துட்டு ஒவ்வொரு புதிய சிருஷ்டியும் தனக்கு என்று சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அவங்களுக்கு என்று சம்பாதித்துக் கொண்டதை எடுத்து பயன்படுத்த முடியாது. அதான் நீங்க சொல்ல வரோம்.
கன்வென்ஷன் ரிப்போர்ட்ல பிரதர்ஸ் அது ஒரே வார்த்தையில சொல்றாரு, ஒருவர் மற்றவருக்காக இந்த கண்களின் கழித்த வாங்க முடியாது அப்படின்றார். ஒருவர் மற்றவருக்காக இந்த கண்களின் கழிக்கம் அங்க வாங்க முடியாது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த கண்களின் கழிக்கம் உடையவங்களுக்கு எந்த அடையாளம் சொல்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்பிள்சிட்டியான ஒரு லைஃப்,
எளிமையான
வாழ்க்கை. நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட ஒரு ட்ரூத்ஃபுல் லைஃப் இருக்குங்களாமா, அது எந்த எளிமையா இருந்துட்டா கூட அது ஒரு உண்மை நிலை அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க சொல்றாரு. இப்படி இருக்கவங்களுக்கு தான் கர்த்தர் வந்து இந்த எச்சரிப்பை கொடுக்கிறாங்களாமா. ஏன்னா அவங்க கண்ணில் இருக்கிற புரை அது கூட என்ன ஆகும்னா நீங்கி கண் அதிகமாக தெளியக்கூடிய வாய்ப்பு கூட அங்க இருக்கும் அங்க சொல்றாரு. நெக்ஸ்ட் சொல்றாரு தாழ்மையின் ஆவி, ஒரு அம்பிள் ஸ்பிரிட் இருக்கும், அந்த அம்பிள் ஸ்பிரிட் மூலமாக இந்த கண்களின் கழிக்கத்தினால் அவருக்கு என்ன யூஸ் அப்படின்னா போதிக்கும் திறன் இருக்கும். யார் இந்த கண்களின் கழிக்கத்தை சரியா வாங்குறாரோ அந்த மாதிரி ஐ டிஃபெக்ட் இருக்கவங்களுக்கு அவர் சரியான ஒரு போதிக்கிற ஒரு திறனுடையவராக அங்க இருப்பான்ற ஒரு கமெண்ட்ஸ் கூட அங்க சொல்றாரு. இந்த தாழ்மை கூட என்ன சொல்றாருன்னா எப்படி பொருத்தி பார்க்க சொல்றாருன்னா, அந்த வியாழக்கிழமை காலை தீர்மானம் ரொம்ப முக்கியமான ஒரு காலை தீர்மானம். நான் எல்லோரிடத்திலும் எளிமையானவனாகவும் நேர்மையுள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் என் சுய கீர்த்தியை தேடாமல் மகிமையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கு அங்க சொல்றதை குறிச்சு அங்க சொல்றாரு. அப்போ அந்த கண்களின் கழிக்க போட்டவருடைய நிலையை குறிச்சு அங்க பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குன்னா, ஒரு தெளிவான பார்வை சத்தியத்தில் இருக்கும். அந்த தெளிவான பார்வை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர் கிருஷ்ணன் ஒரு பாயிண்ட் அங்க டச் பண்ணாரு, ரொம்ப சீரியஸ் பாயிண்ட் பிரதர் ரசல குறிச்சு. அது வந்து தவறா புரியதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, 100% அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவன்த் ஏஞ்சல் இல்லாம பிரதர் கிருஷ்ணோவும் இங்க இல்ல, யாருமே இல்ல, கன்வென்ஷனே இல்ல. பட் அந்த ஒரு சீரியஸான விஷயம் எதுக்குதான் யாருக்கு தான் இருக்கணும், அந்த கண்களின் கலிக்கம் அங்க வாங்கினவங்கள்ட்ட அங்க இருக்கும். ரெண்டாவது அதை சொல்லும் பொழுது பெரிய தேவனுடைய பெரிய கிருபைய அவங்களால தான் உணர முடியும். நல்ல புல்லட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு போறேன். ரெண்டாவது இந்த கண்களின்
கலிக்கம் கடைசி ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க,
அதான் குயிக்க முடிச்சிடறேன். அந்த கண்களின் கழிக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அறிவு உலகத்துல யார்கிட்டயுமே இருக்காதுங்களாமா. அந்த பிரசன்ட் டைம்ல அந்த கிடைக்கிற அந்த கண்களின் கழிக்கத்தின் மூலமாக அந்த தெளிவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற அறிவு, குறிப்பாக இஸ்ரேல் ப்ராஃபசி உலகத்துல யாருக்கு தெரியும், வேர்ல்டுடைய அந்த பேட்டில் ஆஃப் அர்மகுதன் மூன்றாவது உலகம், இதெல்லாம் உலகமாக யுத்தம், இதெல்லாம் கூட அவங்களுக்கு தான் அங்க தெரியும் அப்படின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கண்களின் கழிக்கம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டே டு டே நம்மளுடைய கான்சிக்ரேஷன் லைஃப், நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த அங்க முடியும். இல்லாதவர்களால அங்க உறுதிப்படுத்த அங்க முடியாது. இந்த உலகத்துக்கே நாம் ஒரு நாள் வெளிச்சமாக மாறுறதுக்கு இந்த கண்களின் கழிக்கம் அங்க முடியும் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ரீப்ரிண்ட் 3521 பேராகிராஃப் 4ல இந்த கண்களின் கழிக்கம் யாருக்காக மாத்திரம் தான் கொடுக்கிறார் அப்படின்னா, 99% வாய்ப்பை வாங்கி 1% தங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒரு குறை இருக்கு தெரியுங்களா, அதை கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. அதாவது திரையை கடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கும், அந்த குறையை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக இந்த கண்களின் கழிக்கம் யாருக்கு கிடைக்குதோ டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க தன்னுகள் இருக்க அந்த குறைய. அது எப்படி சொல்றான்னா, இந்த மகா உபத்திரவ காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மை சபையின் சிறிதளவு குறை கூட சுட்டி காண்பித்து எப்படி சுத்திகரிக்க வேண்டும் என்பதை காண்பிக்கக்கூடியது கண்களின் கழிக்கம்.
நம்முடைய குறைவுகளை நம்ம உணர்ந்து கொண்டு அதை நிவர்த்தி பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தேவன் கிருபையா,
அதாவது கொஞ்சம் அவங்க வந்து முற்றிலும் ஜெயம் கொள்ள போறாங்க, ஏன்னா அநீதி உள்ளவங்களை தேவன் சேர்த்துக்க மாட்டார். அந்த கொஞ்சம் அநீதி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்களின் கழிக்கத்து மூலமா தெரிஞ்சு அந்த வாய்ப்பை அங்க வாங்குவாங்க அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பாக்குறோம். கடைசியாக இந்த கண்களின் கழிக்கத்தினால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2வது மருகில வந்து இந்த நாள் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், கண்களின் கழிக்கம் அந்த மருந்து போட்டு இல்லாதவங்க கண்டுபிடிக்க முடியாது. மாம்சீக இஸ்ரேல் அவங்க விஷயத்துல தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, ஆவிக்குரிய விஷய இஸ்ரேலர்கள் சபையுடைய நிறைவு இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த கண்களின் அந்த கழிக்கத்துல தான் அங்க இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, இப்படிப்பட்ட அந்த கண்களின் கழிக்கத்தை பெற.
பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட், ஏன்னா இந்த கண்களின் கழிக்கம் வாங்கினவங்க இந்த விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. என்னென்ன சொன்னீங்க முதல்ல?
சபை, சபை அதாவது மாம்சீக சபைகள்ல நடக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில அவர் என்ன வேலை செஞ்சிட்டு,
இரண்டாம் வருகை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து
இரண்டாவது உலகம், அதாவது உலகத்துடைய அந்த நிலை. அடுத்து பார்க்கும்போது சபையுடைய அந்த நிறைவின் பகுதி.
ஓகே,
அந்த கடைசி இருக்கிற அந்த விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கொள்வாங்க. சொல்லிட்டு கடைசி அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட அந்த கண்களின் கலிகையை பெறுது கூட கர்த்தருடைய பெரிய கிருபை இருந்தால் மாத்திரம் தான் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க முடிக்கிறேன்.
தேங்க்யூ, தேங்க்யூ.
கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்ல விரும்புறேன். இது பேனல்ன்றது நாட் எண்ட், அது கண்டினியூ ஆகும்ன்றது எனக்கு இது முதல் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு ஃபினிஷ் பண்ண முடியறதில்ல.
தேங்க்யூ பிரதர். அருண் பிரதர் எதுவும் ஆட் பண்றீங்களா கலிக்கம் விஷயத்துல சுருக்கமா? இல்ல,
கலிங்கம் பாயிண்ட்ல பிரதர் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ட்ரூத், பட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அது ஹோலி ஸ்பிரிட் என்ற ஆங்கிள் பார்க்கலாம், பரிசுத்த ஆவி. சோ தேவன் கிட்ட நம்ம தினமும் வாங்க வேண்டி இருக்குது.
நீங்க சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட், இது மூன்றுமே நம்ம வாங்கணும். வாங்கணும்னு சொன்னா ஒரு விலை கொடுத்து தான் வாங்கணும். அந்த விலை கொடுக்கறது என்பது ஒரு 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 சாக்ரிஃபைஸ், ஒரு ஒரு பிரயாசங்கள் மத்தியில, பலியின் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில தான் இவைகளை நம்ம சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப நல்ல பாயிண்டா இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். கலிக்கம் விஷயம் உங்க பாயிண்ட் எதுவும் இருக்கா?
சிம்பிளா உண்மையா நம்மளுடைய அர்ப்பணிப் நிறைவேறும் போது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வாங்குவோம். இது தேவைப்படுது திவ்ய சுபாவம் தரித்துக் கொள்றது.
ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர்ஸ். இப்போ நம்ம கேள்விகள் அனைத்துமே நம்ம முடிச்சிருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, லவோதிக்கேயர்களாக லவோதிக்கேயர்களை பற்றின ஒரு செய்தியை நம்ம நம்மால இயன்ற மட்டும் நாம் இன்னைக்கு இந்த மாலை வேலையில நம்ம தியானிச்சு பார்த்துருக்கிறோம். டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக சகோதரர்கிட்ட பேசினது 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் தான் பேசணும் இங்கே பேனலுக்குள்ள, ஆனால் போதிய நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம அந்த டிஸ்கஷன் கடந்து சென்றது. இருந்த போதிலும் இந்த ஒரு குழு ஆய்வு நமக்கு நல்ல அரிய கருத்துக்களை தந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகோதர சகோதரிகளை, இந்த டாபிக் எடுத்தது மிக முக்கியம். நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபையின் அங்கங்களாக இருக்கிறோம். நம்மை குறித்த ஒரு வசன பகுதி, நமது ஆண்டவர் கூறின வசன பகுதியை நம்ம தியானிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டோமோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்ப்பதும், அதன் அடிப்படையில் நம்மையே சுய பரிசோதனை செய்து கொள்வதும், ஒருவேளை கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சுபாவத்தை பெற்றுக்கொள்ளவர்களுமாக நாம் இருக்க வேண்டும். சுருக்கமா சொன்னா இந்த மெசேஜ் டு த லவோதிக்கேயர்ஸ், அதாவது லவோதிக்கேயர்களுக்கான அந்த செய்தியில, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்து பரிசுத்தவான்கள் கிரியைகளில் வல்லவர்கள் தான். அந்த கிரியைகள் பல பிரயாசங்களா இருக்கும், பலியினாலான பிரயாசங்களா இருக்கும். உங்ககிட்ட கிரியைகள் இருக்கு நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க நிறைய ஒர்க் பண்றீங்க, நிறைய எஃபர்ட் எடுக்கிறீங்க, முயற்சிகள், பிரயாசங்கள், தியாகம், பலி எல்லாம் பண்றீங்க, ஆனா அனலும் இல்லை குளிரும் இல்லை. அப்படின்னா கேரக்டர் வைஸ் நீங்க ரொம்ப லேக்கிங், குணலட்சணங்கள் வித விஷயத்துல ரொம்பவுமே குறைவுள்ளவர்களா நீங்க காணப்படுறீங்க, எனக்கு பிரியமான ஒரு நிலையில நீங்க இல்லை என்பது. சோ இது இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான குணலட்சணங்களில் வெகுவாக குறைவுபடுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை தான் இந்த குழு ஆய்வுல நம்ம முன்பாக வைக்கிறதுக்கு விரும்பிட்டோம். மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன அதே பாயிண்ட் தான், நம்மை குறித்து பேசும் பொழுது, நமக்கு முன்பு இருந்த பரிசுத்தவான்களை குறித்து பேசும் போது, அவங்களிடத்துல பார்த்த அநேக நன்மைகளை ஒன்றையும் நம்ம இடத்துல பார்க்காம வெறும் குறைகள் மாத்திரம் கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாம கவனிக்க வேண்டியது உணர வேண்டியது என்னன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம், நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம், நம்ம மாம்சத்தில் இருக்கக்கூடிய பாவம் அதனுடைய வீரியம் அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலையில வெதுவெதுப்பாகி விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒருவேளை அதிகமா பேசின பாயிண்ட் அந்த சுய திருப்தி, நம்மை குறித்து பல விஷயங்கள்ல பெற்றெடுக்கிற சத்தியமானாலும், உள் வாங்கி இருக்கக்கூடிய குணலட்சணங்களானாலும், செய்யக்கூடிய ஊழியத்தின் பிரயாசங்களானாலும், சுய நீதியில ஒரு சுய திருப்திக்கு ஏதுவான ஒரு மனநிலையில நம்ம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம எச்சரிப்படைந்து நம்மை தேவனுடைய பார்வையில வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து குறைகளை கண்டறிந்து இந்த எச்சரிப்புகளினால் நம்மை காத்துக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே இந்த குழு ஆய்வினுடைய ஒரு சிறிய முடிவாக உங்கள் மத்தியில் நாம் வைக்கிறோம். தேவன் கிருபையாக இந்த நாளில் இந்த ஒரு வாய்ப்பில் நம்ம எல்லோரையும் இணைத்ததற்காக அவருக்கே நம்முடைய நன்றிகள் துதிகள் கர்த்தர் இயேசு மூலமாக ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த ஒரு குழு ஆய்வில் பங்கெடுத்த அருமையான சகோதரர்கள் மூவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்பில் சகோதரர்களாக எங்களை நினைத்துட்ட அருமையான கமிட்டியாருக்கு கூட எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென்.